சால்ட் லேக் சிட்டியின் ஆலய சதுக்கத்தில் உள்ள மாநாட்டு மையத்தில் இருந்து இது பிற்கால பரிசவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 182வது வருடாந்திர பொது மாநாடு. பொது அதிகாரிகள் மற்றும் சபையின் பொது அலுவலர்களில் இருந்து சொற்பொழிவாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த கூட்டத்தின் இசையை மார்மன் ஆசாரிப்பு கூடார பாடற்குழு வழங்குகிறது. இந்த ஒளிபரப்பு வானவேல் விநியோகத்தால் ஒரு பொது சேவையாக வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி நிரலின் மறுபதிப்பு, ஒலிப்பதிவு, எழுத்து வடிவமாக்குதல் மற்றும் பிற பயன்பாடுகள் எழுத்து மூலமான அனுமதியின்றி தடை செய்யப்பட்டுள்ளது. பிரதான தலைமையின் முதல் ஆலோசகரான தலைவர் ஹென்றி பி ஐரிங் இந்த கூட்டத்தை நடத்துவார்.
சகோதரி சகோதரிகளை, பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபையின் 182வது வருடாந்திர பொது மாநாட்டின் 4வது கூட்டத்துக்கு உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். இம்மாநாட்டுக்கு தலைமை தாங்கிற தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் இக்கூட்டத்தை நான் நடத்துமாறு சொன்னார். வானொலி, தொலைக்காட்சி, இணையதளம் அல்லது செயற்கைக்கோள் மொழிபரப்பு மூலம் உலகம் முழுவதிலும் இந்நிகழ்ச்சியை கேட்கிறவர்களுக்கு நாங்கள் எங்கள் வாழ்த்துகளையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவிக்கிறோம். இக்காலையில் வருகை தந்துள்ள புது அதிகாரிகளும் மற்றும் புது ஆளுவாளர்களையும் நாங்கள் பாராட்டுகிறோம். இக்கூட்டத்துக்கான இசை மார்க் வாலிபர் வழிநடத்தின் கீழ் கிளேக் கிறிஸ்டின்சன் மற்றும் ரிச்சர்ட் எலியட் ஆர்கன் வாசிக்க பாடற்குழு இசைக்குழுவால் வழங்கப்படும். பாடி இசைக்குழு இக்கூட்டத்தை தொடங்கியது இப்போது, பின்பு தொடர் ஜெபம், பின்பு தொடக்க ஜெபம் எழுபதினார் மூப்பர் பிராண்ட் எச் நெல்சன் ஏறெடுக்கப்படும்.
Oh, my soul praise. Our Father in heaven.
பரலோகத்தின் பிதாவே.
நாங்கள்
ஜெபத்தோடு இந்த காலை நேரத்தில் இங்கே குடியிருக்க ஒவ்வொருவரோடு சேர்ந்து வந்திருக்கிறோம். நான் உங்களை நேசிக்கிறோம் பிதாவே. எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு கொடுத்ததுக்கு தாங்களுடைய கைகள் இருக்குது என்று நன்றி நம்புகிறோம்.
We express our gratitude for the restoration of the gospel
and for living in the gospel. இதின் மறுஸ்தாபிக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
We are especially grateful for this wonderful Mormon Tabernacle choir and for
நாங்கள் முக்கியமாக இந்த டாபர்நாக்கல் பாடற்குழுவுக்காக நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம்.
Those who will teach us and those who will perform that they will be guided and directed by thy spirit.
இதோ இன்று பேசுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் எங்களை நல்ல வழிநடத்த படியாக ஆசீர்வதிக்கவும். அதை நாங்கள் காதுகளோடு கேட்டு அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆசீர்வதிக்கவும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.
The choir will now sing
Teach me to walk in the light பாடுவார்கள். பாடலை தொடர்ந்து பிரதான தலைமையின் முதலாம் ஆலோசகர் தலைவர் டியூட்டர் எஃப் ஊர்கர் நம்மிடம் பேசுவார். 12 அப்போஸ்தலர் மூப்பர் ரசல் எம் நெல்சன் அவரை தொடர்ந்து பேசுவார். பின்பு நாம் எழுபதின் மாறன் தலைமையின் மூப்பர் நம்மிடம் ராஸ்பான் பேச கேட்ட மகிழ்வோம்.
Thank you, Tabernacle Choir.
Tabernacle Choir-க்கு நன்றி. நன்றியை செலுத்துகிறேன். அவர்கள் எவ்வளவு நன்றாக வாசிக்கிறார்கள். என் அருமையான சகோதரிகளை, குறிப்பாக அவருடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் பலனளிக்கக்கூடிய தலைப்புள்ள ஒரு பொது மாநாட்டின் உரைக்காக என்னை வேண்டிக் கொண்ட ஒரு அக்கறையுள்ள தாயிடமிருந்து சமீபத்தில் எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அவர்களிடையே ஒரு பெரிய பள்ளம் உருவாகி அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். தாயின் உள்ளம் உடைந்து போயிற்று. இந்த தலைப்பில் உள்ள பொது மாநாட்டின் செய்தி அவருடைய பிள்ளைகளை மீண்டும் நட்புறவு கொள்ள வைத்து எல்லாமுமே சரியாகிவிடும் என கடிதத்தில் எனக்கு அவர் உறுதியளித்திருக்கிறார். பொது மாநாட்டு உரைக்கான ஒரு வேண்டுகோளை வைக்கக்கூடிய ஒரு விதத்தை அமைக்க நாம் ஆரம்பிப்பதற்கு முன் இந்த தலைப்பை குறித்து சிறிது நேரம் நான் தியானித்துக் கொண்டிருந்தேன் என நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு பொது மாநாட்டின் சொற்பொழிவு அவருடைய பிள்ளைகளுக்கிடையே உள்ள உறவை குணப்படுத்த உதவும் என்று இந்த அன்பான தாயின் விசுவாசத்தால் நான் உணர்ச்சிவசப்பட்டேன். அவருடைய தன்னம்பிக்கையை சொற்பொழிவாளர்களின் திறமையில் அதிகமாயில்லை என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் யாதென்றும் காட்டிலும் அது ஜனங்களின் மனதில் ஒரு வல்லமையான பலனை உண்டாக்குகிற தேவ வார்த்தையின் நன்மையிலிருந்து அன்பான சகோதரியே, அந்த ஆவி உங்கள் பிள்ளைகளின் இருதயங்களையும் தொட நான் ஜபிக்கிறேன். சரித்திரத்தின் அந்த ஆரம்ப காலத்திலிருந்து பொறாமையும் வெறுப்பின் ஆவி சரித்திரத்தின் சில மிக பரிதாபமான கதைகளுக்கு காரணமாயிற்று. சவாலை தாவீதுக்கு எதிராக யாக்கோபுவின் குமாரனங்களை அவருடைய சகோதரன் யோசப்புக்கு எதிராக, லமோனியும் லெமனியையும் நெபிக்கு எதிராக, அமலக்கையாவும் மரோனிக்கு எதிராக அது திரும்பியது. சச்சரவின் கடுஞ்சனத்தின் பழி வாங்குதலின் அழிவின் ஆவியால் பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வழியில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். ஆம், இது தவறு என்று நமக்கு தெரியும். கோட்பாடு தெளிவாயிருக்கிறது. நாம் யாவருமே இரட்சகரை சார்ந்திருக்கிறோம். அவரில் இல்லாமல் நாம் யாருமே இரட்சிக்கப்பட முடியாது. கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியே அநாதியும் நித்தியமுமானது. நமது பாவங்களுக்கான மன்னிப்பு நிபந்தனைகளோடு வருகிறது. நாம் மனம் திரும்ப வேண்டும். மற்றவர்களை மன்னிக்க நமக்கு வாஞ்சை இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், ஏனெனில் மன்னிக்காதவன் கர்த்தருக்கு முன்பாக அக்கினை நிற்பான். மற்றும் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியானவர்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என இயேசு போதித்தார். வேறு யாருக்கோ பிரயோகிக்கப்படும் போது இந்த வார்த்தைகள் மிக புத்திசாலித்தனமாக தோன்றுகிறது. மற்றவர்கள் நியாயத்திற்கும் போது வெறுப்பை காட்டும் போதும் வரக்கூடிய துன்பத்தின் விளைவுகளை மிக தெளிவாகவும் எளிதாகவும் நம்மால் காண முடிகிறது. ஆனால் நமது சொந்த அவதூறுகளுக்கும் பாரங்களுக்கும் அது வரும்போது நமது கோபம் நீதியானதென்று நம்பத்தக்கதென்று சரியானதாகவே இருக்கின்றதென்றும் நாம் வழக்கமாக நியாயப்படுத்தி விடுகிறோம். மற்றொருவரின் இருதயத்தை நம்மால் பார்க்க முடிவதில்லை. ஒரு மோசமானவரை நாம் பார்க்கும்போது ஒரு மோசமான நோக்கம் அல்லது ஒரு மோசமான நபர் என்று நாம் ஊகித்துக் கொள்கிறோம். நமக்கென்று வரும்போது விதைவிலக்குகளை செய்து கொள்ளுவோம், ஏனென்றால் நமது காரியத்தில் யாரோ ஒருவரை வெறுக்கத்தக்காதது பார்க்கும் நம்மிடம் எல்லா தகவலுமிக்கிருப்பதாக நாம் உணர்கிறோம். அப்போஸ்தலர் பால் கூறினார், சொல்வதை புரிந்து கொள்ள முடியாதது இயலாதென்றிருக்கின்ற அளவிற்கு இதை பற்றி நமது இரட்சகர் மிக தெளிவாக பேசுகிறார். அவர் சொன்னார், கர்த்தராகிய நான் மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிப்பேன், ஆனால் நீங்கள் சகல மனுஷர்களையும் மன்னிக்க வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே ஒரு கூடுதலான விளக்கத்தை நான் கொண்டு சுட்டிக்காட்டுகிறேன். சகல மனுஷர்களையும் நாம் மன்னிக்க வேண்டுமென கர்த்தர் எதிர்பார்க்கும் போது நம்மை மன்னிப்பதும் அதில் அடங்கியிருக்கிறது. சில சமயங்களில் உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களும் மன்னிக்க மிக கடினமானாலும் அப்படியே ஒருவேளை நமது மன்னிப்பு மிகவும் அவசியமாயிருப்பனவனும் கண்ணாடியில் நம் மை திருப்பி பார்க்கிறேன். அடிப்படை கொள்கை மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் தலைப்பை உண்மையில் ஒரு இரண்டு வார்த்தை பிரசங்கத்தில் போதிக்கலாம். வெறுப்பிற்கு புறம்பு கூறுவதற்கு, புறக்கணித்தலுக்கு கேலி செய்வதற்கும், வெறுப்பு காட்டுவதற்கு அல்லது துன்புறுத்த விரும்புவதென்று அது வரும்போது தயவு செய்து பின்வருவையை பயன்படுத்துங்கள், அதை நிறுத்துங்கள். அது எளிதானது. நாம் மற்றவர்களை நியாய தீர்ப்பதை உடனடியே நிறுத்தி அதை தேவனின் மீதும் அவருடைய பிள்ளைகளின் மீதும் அன்பு உடனான நியாய தீர்ப்பின் சிந்தனைகளுடனும் உணர்வுகளுடனும் மாற்றி வைக்க வேண்டும். தேவனே நமது பிதா, நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் யாரும் சகோதர சகோதரிகள், யாவரும் சகோதர சகோதரிகள். எதை எப்போதுமே நீங்கள் நினைவில் வைத்திருக்க போதுமான தெளிவுடன், ஆசையுடன், போதனையுடன் மற்றவர்களை நியாய தீர்க்க திருப்புதன் இந்த கருத்தை எவ்வாறு தெளிவாக பேசுவதென எனக்கு சரியாக தெரியவில்லை. வேதத்தை என்னால் மேற்கொள்ள காட்ட முடியும், கோட்பாட்டை என்னால் விவரிக்க முடியும். சமீபத்தில் நான் பார்த்த ஒரு குறுஞ்செய்தியின் வாசகத்தை கூட மேற்கொள்ள காட்ட முடியும். ஒரு சிறிது முரட்டுத்தனமாக தோற்றம் அளித்த ஒட்டுநரிடமிருந்து ஒரு வாகனத்தின் பின்பக்கத்தில் ஒரு ஒட்டப்பட்டிருந்துள்ள வார்த்தைகள் ஒரு உள்ள உணர்வை கற்றுக் கொடுத்தது. அதில் உன்னை விட வெறுவிதமான நான் தவறு செய்வதால் என்னை தீர்மானிக்காதே என எழுதப்பட்டிருந்தது. தேவனின் இரக்கத்திற்காக நாம் யாவரும் சார்ந்திருப்பதால் மிக ஆர்வத்தோடு நமக்காக நாம் விரும்பப்படுகிற கிருபையின் எந்த அளவையும் மாற்றவர்களுக்கு எப்படி நாம் மறுக்க முடியும்? சகோதர சகோதரிகளே, மன்னிக்கப்பட நாம் விரும்புவதை போல நாம் மன்னிக்க விரும்ப வேண்டும். தேவ அன்பு செய்வதற்கு அது கஷ்டமானதா? ஆம், நிச்சயமாக. நம்மையும் மற்றவர்களையும் மன்னிப்பது எளிதானதல்ல. உண்மையில் நம்மில் அநேகருக்கும் நமது எண்ணங்களில் சிந்திக்கும் வகையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு மனமாற்றமும் தேவைப்படுகிறது. ஆனால் நற்செய்திகளில் இருக்கின்றன இந்த பெரிய இருதய மாற்றத்தை விளைவிப்பதற்கே இயேசு கிறிஸ்துவின் சுவேஷம் வடிவம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது எவ்வாறு செய்யப்பட்டது? தேவனின் அன்பின் மூலமாக. தேவனின் அன்பால் நமது இருதயங்கள் நிறைக்கப்படும் போது நன்மையான தூய்மையான ஏதோ ஒன்று நமக்கு நடக்கிறது. நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோம். அவருடைய கற்பனைகள் பாரமானவை அல்ல. தேவனால் மற்ற பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நமது மனங்களையும் உணர்வுகளையும் தேவனின் அன்பு அரசால நாம் அதிகமாக அனுமதிக்கும் போது நமது இருதயங்களுக்குள் நமது பரலோக பிதாவின் மீது நமது அன்பு வளர நாம் அதிகமாக அனுமதித்து கிறிஸ்துவின் தூய அன்புடன் மற்றவர்களை நேசிக்க எளிதாகிறது. சூரிய உதயத்தின் வெப்பமான தேவனின் அன்பிற்கு நம்முடைய இருதயங்களை நாம் திறக்கும் போது வெறுப்பு உணர்வின் பொறாமையின் இருளும் குளிரும் இறுதியாக மறைந்து போகும். எப்போதும் போல கிறிஸ்துவே நமது உதாரண புருஷர். அவருடைய பொது போதனைகளில் அவருடைய ஜீவிய போலவே வழியை அவர் நமக்கு காட்டினார். உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பது எளிது, துன்மார்க்க கூட அதை செய்ய முடியும் என இயேசு சொன்னார். ஆனால் ஒரு உயர்ந்த நியாய பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து போதித்தார். அவருடைய வார்த்தைகள் நூற்று ஆண்டுகளாக எதிரொலித்து கொண்டிருக்கின்றன. அவைகள் இன்றைக்கும் நமக்கு பொருந்தும். நம்முடைய இருதயங்கள் தேவனின் அன்பால் நிறையும் போது நாம் ஒருவருக்கொருவர் தயவும் மனு உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் மன்னித்த உள்ளது போல மன்னிக்கிறோம். நம்முடைய பரலோக பிதா நம்மை பார்ப்பதைப் போல மற்றவர்களை பார்க்க நம்மை அனுமதித்து நம்முடைய கண்களிலிருந்து கடும் சினத்தின் கோபத்தின் செதில்களை கிறிஸ்துவின் தூய அன்பு எடுத்து போடும். என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, சுயசே சோதனையாயிருக்கிற பின்வரும் கேள்விகளை கிறிஸ்து கருத்தில் கொள்ளவும். யாருக்கு வருத்தமாகவாவது ஒரு வெறுப்பு உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் சொல்வது உண்மையாயிருந்தாலும் கூட நீங்கள் புறம் கூறுகிறீர்களா? அவர்கள் செய்த ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் மற்றவர்களை ஒதுக்கி வைத்து தள்ளி வைக்கிறீர்களா அல்லது தண்டிக்கிறீர்களா? மற்றவர்கள் மீது ரகசியமாக பொறாமை கொள்கிறீர்களா? யாருக்காவது தீங்கு விளைக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? இந்த கேள்விகளுக்கு ஏதாவது ஆம் என நீங்கள் பதிலளித்தால் நீங்கள் அதை நிறுத்துங்கள். விரோதிகளும் பகைமைகளும் கொண்ட ஒரு உலகத்தின் கற்களை செறிப்பதும் எறிவதும் எளிதானது. ஆனால் நாம் அப்படி செய்வதற்கு முன்பாக நமது போதகரும் மாதிரியான ஒருவரின் வார்த்தைகளை நாம் நினைவு கொள்வோம். சகோதரர்களே, நமது கற்களை நாம் கீழே போடுவோமாக. நாம் அன்பாய் இருப்போமாக. நாம் மன்னிப்போமாக. ஒவ்வொருவருக்கொருவர் நாம் சமாதானத்துடன் பேசுவோமாக. தேவனின் அன்பு நமது இருதயங்களை நிறைப்புதாக. யாவருக்கும் நன்மை செய்யக்கூடுவோம். இரட்சகர் வாக்களித்த கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த விதமான எதிர்மறையான நடத்தைகளுக்கும் பதிலாக அன்பின், மன்னிப்பின், தயாளத்தின் செயல்களில் நமது முயற்சிகளுக்கு எப்போதுமே கவனமாயிருக்க இந்த உரை எப்போதுமான அளவிற்கு ஊக்கமளிப்பதில் இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் சிஷ்யர்களாக நாம் தீமைக்கு பதிலாக நன்மை செய்வோம். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருந்தார். நினைவு கூறுங்கள், முடிவில் இரக்கமுள்ளவர்களே இரக்கம் பெறுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் சபையின் அங்கத்தினர்களாக நாம் எங்கிருந்தாலும் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாக நாம் அறியப்படுவோம் என ஒருவரிலொருவர் அன்பாயிருக்குங்கள். சகோதர சகோதரிகளே, நம்முடைய வழி தவறி போன சொந்த பிடிவாதத்தை, கசப்புணர்வை, சினங்கொள்ளுதலை அதோடு சேர்த்து கொள்ளாமலே பொதுவான மனவேதனைகளும் துக்கங்களும் இந்த ஜீவியத்தில் இருக்கிறது. ஆயினும் நமது ஆழ்ந்த துயரங்களை நாம் விட்டுவிட வேண்டும். இத்தகைய காரியங்களை எப்படி விட்டுவிடுவது என்பதை கற்றுக்கொள்வதே அநித்தியத்தின் நோக்கத்தின் பகுதி. அது கர்த்தரின் வழி. இதை பொதுவாக கொண்டிருப்பவர்களிலேயே பரலோகம் நிறைத்திருக்கின்றதென்பதை நினைவு கூறுங்கள். அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள், அவர்கள் மன்னிக்கிறார்கள். இரட்சகரின் பாதத்தில் உங்களுடைய பாரங்களை வைத்திரு விடுங்கள். நியாய தீர்ப்பை கோபவிடுங்களை. கிறிஸ்துவின் பாவநிவர்த்தி உங்கள் இருதயங்களை மாற்றும். நமக்காக அவருடைய சிநேகிதராக அவருடைய ஜீவனை அவர் கொடுத்தது. மிக நன்றாகவும் மிக முழுமுதாகவும் அன்பை ஒருவரின் நம்மால் இதை நான் சாட்சியளிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன்.
அன்பான சகோதர சகோதரிகளை, உங்களுடைய நிலையான ஆதரத்தலுக்காகவும் உங்கள் ஒவ்வொருக்கும் எங்கள் நன்றி அனுரையும் அன்பையும் தெரிவிக்கின்றோம். சமீபத்தில் சகோதரி நெல்சன் நானும் ஒரு சிறிய தனியர் மீன் காட்சி சாலையில் மீன்களை அழகாக ரசித்தோம். மீன்களும் முன்னமாக பாய்ந்து கொண்டிருந்தன. இந்த அழகான மீன்களுக்கு யார் உணவு ஊட்டுகிறார்கள் என நான் பக்கத்தில் இருந்த சிம்பந்தியிடம் கேட்டேன். அவள் சொன்னால், நான் தான். பின்னர் நான் கேட்டேன், எப்போதாவது உனக்கு நன்றி சொல்லியிருக்கிறதா? அவள் பதிலளித்தாள், இன்னும் இல்லை. தங்களுடைய சீசர்களுக்கு தங்களுடைய உண்மையான ஜீவாபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத எனக்கு தெரிந்த சில மக்களை பற்றி நான் நினைத்தேன். தேவனுடைய நன்மையை பற்றி நினைவில்லாமல் வாழ்கிறார்கள். தேவன் கொடுப்பதை அன்பையும் நன்றி உணர்வில் தெரிவிப்பதையும் யாரும் தெரிந்தால் எவ்வளவு கிருபையாயிருக்கும். ஆல்மா போதித்தான், நாம் நன்றிகளை ஏற்றுக்கொள்ளுமா? ஏனெனில் அவர் என்றென்றைக்கும் நீதியை நடப்பித்திருக்கிறார். நன்றி உணர்வின் நமது அளவு அவர் மீது உள்ள நமது அன்பிற்கான அளவு. தேவன் நமது ஆவிகளில் பிதா. அவருக்கு பரிபூர்ணமாக மாமிசத்தின் சரீரமும் எலும்பும் இருக்கிறது. நாம் பிற்பதற்கு முன் பரலோகத்தில் அவரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவரின் சாயலில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட சரீரத்துடன் உருவாக்கப்பட்டோம். நமது சரீரம் காக்கப்படுவதை நினைத்து பாருங்கள். உண்மையிலே அது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டது. கற்று, உணவு, தண்ணீர் எல்லாமே ஒரு நேசமுள்ள பரலோக பிதாவிடம் இருந்து நமக்கு வருகிறது. ஆதித்யத்தில் நமது கருத்தமான வாசம் செய்வது நம்மை ஆதரிக்க பூமி உருவாக்கப்பட்டது. வளர அணவு செலுத்த திருமணம் செய்து கொள்ள குடும்பங்களும் அமைந்து கொள்ள ஒரு திருடனும் நாம் பிறந்தோம். திருமணங்களும் குடும்பமும் தேவனால் நியாயம் செய்யப்பட்டுள்ளது. இப்போதைக்கு நித்தியத்துக்கும் குடும்பம் மிக முக்கியமான சமுதாய அங்கம். தேவனின் மகா சந்தோஷத்தின் திட்டத்தின் கீழ் குடும்பங்கள் ஆலயங்கள் முத்திரிக்கப்பட்டு நித்தியமாக அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தில் வாழ ஆயத்தப்பட வைத்திருக்கிறது. அது நித்திய ஜீவன். ஒருவரின் குடும்பத்தின் அன்பான அங்கத்தினருடன் முடிவில்லாமல் சேர்ந்திருப்பதற்காக இயற்கையான ஆர்வமான மனித ஆத்மாவின் ஆழமான ஏகங்களை இது நிறைவேற்றுகிறது. அவருடைய தெய்வீக நோக்கத்தில் நாம் அங்கமாயிருக்கிறோம். அவர் சொன்னார், மனிதன் சாவையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வருவது என்னுடைய கிருபையும் மகிமையாயிருக்கிறது. இந்த இலக்குகளை அடையும் பொருட்டாக தேவன் தம்முடைய ஒரே பேரன் குமாரன் விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கும் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த செயல் தேவ அன்பின் இறந்தன்மையின் ஒரு வெளிப்பாடு. உலகத்தை அக்னிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவரே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு அவரை அனுப்பினார். தேவன் நித்திய திட்டத்தின் மையம் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். தேவனின் பிள்ளைகளை மீட்க அவர் வந்தார். கர்த்தரின் பாவ நிவர்த்தியில் உயிர்த்தெழுதலில் ஒரு நிஜமானது. பாவ நிவர்த்தியால் தகுதியுள்ள யாவருக்கும் நீய ஜீவனுக்கு ஒரு சத்தியமானது. இப்படியாக இயேசு விவரித்தார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்.
And whosoever lives and
believes இருந்து என்ன விசுவாசிக்கிற எவனோ என்றென்றும் மரியாமல் இருப்பான்.
His gift of resurrection for this sublime message of Easter.
கர்த்தரின் பாவ நிவர்த்திக்காக உயிர்த்தெழுதலில் அவருடைய வரத்திற்கு காக்கும் ஈஸ்டருக்கான இது மகிழ்ச்சியான செய்தியாக தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமது பரலோக பிதா தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். சரீரம் மற்றும் ஆவுக்குரிய வரங்களால் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொருவற்றையும் பற்றி நான் பேசிடும். நான் தேவனின் பிள்ளை என நீங்கள் பாடும் போது உங்களுடைய சொந்த சரீரமான உங்களுக்கு அவர் கொடுத்த விகிதமியே நினைத்து பாருங்கள். அநேக ஆச்சரியமான உங்களுடைய சரீரத்தின் பண்புகளை உங்களுடைய சொந்த தெய்வீக தன்மைக்கு சான்றுவாயிருக்கிறது. உங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளும் தேவனிடம் இருந்து வந்த ஒரு அற்புதமான வெகுமதி. ஒவ்வொரு கண்ணுக்கும் தனியாகும் கண்ணாடி இருக்கின்றன. ஒரு முப்புரியமான உருவத்தை உண்டாக்க நரம்புகள் தசைகளும் இரண்டு கண்களையும் கட்டுப்படுத்துகின்றன. பார்த்து கடைசிகளை புத்தி கொள்ள கண்கள் முளைக்கு இணைக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய இருதயங்கள் ஒரு விசேஷ சாதனம். இந்த ஓட்டத்தின் திசையை கட்டுப்படுத்துகிற நான்கு மெல்லிய மடிப்பு கதவுகள் அதற்கின்றன. ஒரு நாளைக்கு 100,000 முறைக்கு ஒரு ஆண்டுகளுக்கு 36 மில்லியன் முறைக்கு இந்த மடிப்பு கதவுகள் திறந்து மூடுகின்றன. இருந்தும் நோயால் அது மாற்றப்படுவரை ஏற்றுக்குறை நிறுத்தப்படாமல் இந்த ஆழத்தை அவைகள் தாங்கிக்
கொள்கின்றன. The body renews its
தோல் பாதுகாப்பை அளிக்கிறது. அது வெப்பத்தால் அல்லது குளிராலும் காயம் ஏற்படாதே அது எச்சரிக்கிறது. அதன் சொந்த காலம் கடந்த உயிருக்கான சரீரம் புதிப்பது அதன் சொந்த முக்கியமான முலங்கூறுகள் அளவுகளை சரிப்படுத்துகிறது. அது காயங்களையும் எலும்பு முறிவுகளும் சரீரம் குணப்படுத்துகிறது. மறு உறுப்பத்தின் அதன் திறன் தேவனிடமிருந்து வருகிறது. ஒருவரின் தெய்வீக இலக்கை அடைய ஒரு பரிபூர்ண சரீரம் தேவையில்லை என்பதை நாம் நினைவு கூறுவோமாக. உண்மையிலே சில இனிமையான ஆவிகள் பரிபூர்ணம் இல்லாத சடங்குகளும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. சரீர சவால்கள் குறிப்பாக அவர்கள் அவ்வளவாக சவால்களை சந்தித்து வழக்கமாக அதனிலே மிக பெரிய ஆவிக்குரிய பலனை மக்கள் அடைகிறார்கள்.
Because the body is governed by divine law, any healing comes by obedience to the law. மனித சரீரம்
யாராவது ஆராய்ச்சி செய்தால் அவர் நிச்சயமாக அவருடைய மகத்துவத்தில் வல்லமையை தேவன் ஆசைவடி கொண்டிருப்பதை பார்த்திருப்பார். தெய்வீக விதியில் சரீரம் அரசலப்படுகிறதால் அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கிறது. விதிக்கு கீழ்ப்படிவிலிருந்து எந்த ஒரு குணமாக வருகிறது? இருந்தும் இந்த அற்புதமான சரீரம் தன்மைகளை சார்ந்த வாசத்தில் அல்லது எங்கிருந்தோ வருகிறது ஒரு பெரிய தாக்கத்தால்
விளைகின்றன.
அப்படி நடப்பது மிக அரிது. ஆனால் அப்படியானால் அதில் ஒரு கிழந்து பக்கத்தை ஒருபோதும் சரிப்படுத்த முடியாது, அல்லது அதன் புதிய பதிப்பை திரும்பவும் உண்டாக்க முடியாது. ஒரு சாதாரண செயல்பாட்டிற்கு, பாதுகாப்பிற்கு, சரிப்படுத்துவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு, மறு ஒரு உற்பத்திக்கு சரியான திறன் எல்லையில்லாத அளவு இருந்தாலும் இங்கே வாழ்க்கை அழிவில்லாத தொடர்ந்திருக்கும். ஆம், இங்கே பூமியில் நாம் மாட்டிக்கொண்டு இருப்போம். நமது இரக்கமுள்ளவராக இறுதியாக நமது சரீர மரணத்தை விளக்கிவிட வயதுவதற்கு பிற நடைமுறைகள் கொடுத்திருக்கிறார்கள். ஏன் வேதம் பேசுகிறது? அவரை நேசிப்பவர்களுக்கு, அவரை சந்திக்க ஆயத்தம் பட்டவர்களுக்கு மரணம் ஏன் நாம் அழைக்கிறது? வாசலாயி தேவனிடத்தில் திரும்புவது ஒரு சந்தோஷம். இறுதியாக ஒவ்வொரு ஆவியும் சரீரமும் அவருடைய பரிபூர்ண அமைப்பில் மறுபடியும் சேர்க்கப்படும். ஆவியும் கணக்குகளும் அவைகளுடைய பரிபூர்ண வடிவத்தில் மறுபடியும் சேர்க்கப்படுகிற, மீண்டும் ஒருபோதும் பிரிக்கப்படாதிருக்கிற நேரம் வரும். இந்த சரீரம் வரங்களுக்காக தேவனுக்கு சோஸ்திரம்.
For these physical gifts, thanks be to God. Important as is the body,
சரீரம் முக்கியமாய் இருப்பதை போல் ஒரு நித்திய ஆவிக்கு அது ஒரு கூடாரமாக இருக்கிறது. ஆநித்தியத்திற்கு முந்திய கோலத்தில் நமது ஆவியர்களில் இருந்த சரீரம் மறித்த பின்பு தொடர்ந்து ஜீவித்திருக்கும் சரித்திரத்திற்கு உயர்த்து படிப்பையும் ஆளுமையும் ஆவி கொடுக்குகிறது. இம்மையிலும் மறுமையிலும் ஆவியும் சரீரமும் ஒன்று சேரும் போது இறைத்தன்மையின் தகுதிக்கு ஒரு உயிருள்ள ஆத்மாவாக மாறுகிறது. ஒரு ஆவி முக்கியமானதாய் இருப்பதால் அதன் முன்னேற்றம் நித்திய விளைவாயிருக்கிறது. தாழ்மையான ஜெபத்தில் நமது நேசமில்ல பரலோக பிதாவிடம் நாம் தொடர்பு கொள்ளும் போது அது பலம் படுத்தப்படுகிறது. ஒரு நாள் நாம் நியாய தீர்க்கப்பட்ட போகிற தன்மைகள் ஆவிக்குரியவைகள். அன்பு, நற்குணம், நல்லிணக்கம், இரக்கம் மற்றவர்களுக்கு சேவை இவற்றில் அடங்கும். இணைக்கப்பட்ட உங்கள் சரித்திரத்துக்குள் அடைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய ஆவி உங்களுடைய நித்திய முன்னேற்றத்துக்கு முக்கியமான வழிகளில் இந்த தன்மைகளை விருந்து அடையும், வெளிப்படவும் செய்கிறது. பரிசுத்த ஆலயத்தின் தற்பித்தல் முத்திரத்தில் நியாயமயங்களையும் சேர்த்து விசுவாசம், மனம் திரும்புதல், ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியின் வரம், முடிவு பரியாந்தம், நிலைத்திருதல் படிகளில் மூலமாக ஆவிக்குரிய முன்னேற்றம் பெறப்படுகிறது. பிழைத்திருக்க சரீரத்திற்கு தினமும் உணவு தேவைப்படுவதை போல் அப்படியே ஆவிக்கு போஷிப்பு அவசியமாயிருக்கிறது. நித்திய சத்தியத்தால் ஆவி போஷிக்கப்படுகிறது. பரிசுத்த வேதமத்தின் ஜேம்ஸ் ராஜாவின் மொழிபெயர்ப்பின் 400வது ஆண்டு விழாவை கடந்த ஆண்டு நாம் கொண்டாடி ஏறக்குறை 200 ஆண்டுகளுக்கு மர்மன் புத்தகம் நம்முடையும் இருக்கிறது. இப்பொழுது அது 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இவைகளும் விலையற்ற பெற்ற பிற வேதங்களில் தேவன் நமது நித்திய பிதாவென்றும், அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நமது இரட்சகர் மீட்பவன் என்றும் நாம் அறிகிறோம். இந்த ஆவிக்குரிய வரங்களுக்காக தேவனுக்கு தோஸ்திரம். ஆதாம், நோவா, மோசே மற்றும் அபிராம் போன்ற அநேக ஊழிய காலங்களில் தீர்க்கதரிசிகள் அனைவரும் நமது பரலோக பிதாவை இயேசு கிறிஸ்துவை குறித்து தெய்வீகத்தை போதித்தார்கள் என நாம் அறிவோம். 1820 தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு பரலோக பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் தோற்றம் அளித்த போது அவர்களால் நமது தற்பேதைய ஊழிய காலம் அறிமுகம் படுத்தப்பட்டது. 1830 சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இப்பொழுது 182 ஆண்டுகளுக்கு பின் ஒவ்வொரு தேசத்திற்கும் இனத்திற்கும் பாஷக்காரர்களுக்கும் ஜனத்திற்கும் சுஷத்தை எடுத்து செல்ல உடன்படிகள் கீழ் நாம் நிலத்திருக்கிறோம். அப்படி அதை செய்யும் போது கொடுப்பவர்களுக்கு பொறுப்பவர்களுக்கும் இருவருக்கும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவருடைய பிள்ளைகளை போதிப்பதும் தேவனை பற்றி ஒரு அறிந்து கொள்ளும் நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தும் நமது கடமையை அநேக ஆண்டுகளுக்கு முன் பெஞ்சமின் ராஜா சொன்னார். தேவனின் நம்பிக்கையை வையுங்கள். வானத்திலும் பூமியிலும் சகல காரியங்களும் அவரே உருவாக்கினார் என நம்புங்கள். வானத்திலும் பூமியிலும் சகல ஞானமும் சகல வல்லமையும் அவரிடத்திலிருந்து இருக்கின்றன என நம்புங்கள்.
God is the same.
நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நேற்றும் இன்றும் மாறாதா இருக்கிறார். ஆனால் நாம் அப்படி அல்ல. நாம் உண்மையாக மாறுவோம். கிறிஸ்துவைப் போல் அதிகமாக மாறுவோம். மேன்மேடுதலின் வரத்திற்காகவும் தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் நமது குடும்பங்களுடன் நித்தியமாய் வாழ தகுதி படைவிக்கும் பாவ நிவர்த்தியின் வல்லமையை அடைவதற்கும் ஒவ்வொரு நாளும் சவாலா இருக்கிறது. இந்த வல்லமைக்கு ஸ்லாக்கியங்களுக்கும் சுவிசேஷ வரங்களுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜீவிக்கிறார் என்றும் இயேசு கிறிஸ்து என்றும் இது அவருடைய சபை என்றும் இந்த பிற்காலத்தில் அவனுடைய தெய்வீக இலக்கை நிறைவேற்ற மறுஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது என்றும் நான் சாட்சி கொடுக்கிறேன். நான் நேசிக்கிற அவருடைய ஆலோசகர்களையும் தீர்க்க தரிசிகளாக ஞான திருஷ்டிகளாக வெளிப்படுத்துவர்களாக நாம் ஆதரிக்கிறதை போல் நமது முழு இதயத்தோடு நாம் ஆதரிக்கிற தலைவர் தாமஸ் எஸ் மான்சனால் இன்று நாம் வழிநடத்தப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமல் தான் அப்படியே சாட்சி அளிக்கிறேன். ஆமென்.
For the past 20 months
20 மாதங்களாக ஒரு மிக விசேஷித்த குழந்தையின் ஸ்லாக்கியத்துடன் எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. கோடியில் ஒருவனாக அவனை வித்தியாசப்படுத்திய ஒரு மரபு வழி கோளாறான மிக அரிதான உயிரணு இல்லாமையில் எங்களுடைய பேரப்பிள்ளையான சிறு பாக்ஸ்டன் பிறந்தான். பாக்ஸ்டன் பிறந்தபோது எங்களுடைய மகளுக்கும் அவளது கணவருக்கும் திட்டமிடப்பட முடியாத ஒரு வாழ்க்கை பயணம் ஆரம்பமானது. நித்தியங்களுடன் இணைக்கப்பட்டுள்ள விசேஷித்த பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு இந்த அனுபவம் எங்களுக்கு உதவியாக இருந்தது. பன்னிருவர் குழுமத்தின் மூப்பர் ரசலம் நெல்சன் போதித்தார். வழக்கமாக காரணங்கள் அறிந்து கொள்ளப்படாமல் சில மக்கள் சரீர குறைபாடுகளுடன் பிறக்கிறார்கள். சரீரத்தின் குறைபிட்ட பகுதிகள் இயல்புக்கு மாறாக இருக்கலாம். கட்டுப்படுத்தும் இயக்கம் சீராக இல்லாமல் இருக்கலாம். நமது சரீரங்கள் அனைத்தும் வியாதிக்கும் மரணத்திற்கும் கட்டுப்படுத்தப்பட்டது. ஆயினும் ஒரு மாமிச சரீரத்தின் வரம் விலை மதிப்பற்றது. ஒரு தெய்வீக இலக்கை அடைய ஒரு பரிபூரண சரீரம் வேண்டியதில்லை. உண்மையில் சில மிக இனிமையான ஆவிகள் மிருதுவான உடம்புகளில் அடைந்திருக்கிறது. இறுதியாக ஒவ்வொரு ஆவியும் சரீரமும் பரிபூரண அமைப்பிலே மறுபடியும் சேர்க்கப்படுகிற நேரம் வரும். அவயமும் கணுக்களும் அவைகளுடைய பரிபூரண வடிவத்திலே சேர்க்கப்படும். பின்னர் இயேசு கிறிஸ்துவின் பாவனவர்த்தியால் அவரில் நாம் பரிபூரணப்படுகிறோம். நீங்கள் நேசிக்கிற ஒருவருடன் சவால்களும் அக்கறைகளும் ஏமாற்றங்களும் மனவேதனைகளும் உள்ள அனைவரும் இதை தெரிந்து கொள்ளுங்கள். அளவிட முடியாத அன்புடனும் நித்திய இரக்கத்துடனும் தேவனாகிய நமது பரலோக பிதா உங்களுடைய உபத்திரவங்களுள்ளவரை நேசிக்கிறார். உங்களையும் அவர் நேசிக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் இது நடக்க எப்படி அனுமதிக்கிறார் என இத்தகைய வேதனைகளை எதிர்கொள்ளும் போது சிலர் கேட்கலாம். அது தவிர்க்க முடியாத கேள்வியாக தோன்றுகிறது. இது ஏன் எனக்கு நேரிட்டது? வியாதியையும் குறைபாடுகளை ஏற்படுத்துகிற சம்பவங்களும் அல்லது வெளியேறப்பெற்ற குடும்ப அங்கத்தினர்களை சீக்கிரமே அழைத்துக் கொள்வது அல்லது அவருடைய வாழ்க்கையை வேதனையோடு நீடிப்பது போன்றவற்றை நாம் ஏன் அனுபவிக்க வேண்டும்? ஏன் இந்த மனவேதனைகள்? இந்த நேரங்களில் நமது பரலோக பிதாவால் படைக்கப்பட்ட மகா சந்தோஷத்தின் திட்டத்திற்கு நாம் திரும்பலாம். அந்த திட்டம் பூலோக வாழ்க்கைக்கு முன் சமர்ப்பிக்கப்பட்ட போது தாமதிக்காமல் சந்தோஷத்தில் நம்மை அர்ப்பரிக்க வைத்தது. நித்திய மேன்மை அடைதலுக்கு இந்த வாழ்க்கை பயிற்சியாகவும் அந்த நடைமுறை என்றால் சோதனைகளும் துயரங்களுமே என எடுத்துக்கொள்ளுங்கள். எப்போதுமே இது இப்படிதான். யாருமே தப்பிக்க முடியாது. தேவனின் சித்தத்தில் நம்பிக்கை வைத்திருத்தல் நமது சாவாமைக்கு மையமாயிருக்கிறது. கேள்விகள் மிகுதியாயிருந்து பதில்கள் குறைவாயிருக்கும் போது அந்த நேரங்களில் அவரில் விசுவாசத்துடன் கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் வல்லமையின் மீது நாம் வருகிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின் அமெரிக்காவிற்கு சென்ற போது இந்த அழைப்புடன் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அனைவரையும் அணுகினார். உங்களுக்குள் வியாதியஸ்தர் எவரேனும் உண்டா? அவர்களை இங்கே கொண்டு வாருங்கள். உங்களுக்குள் முடவராயோ, குருடராயோ, சப்பானியரோயோ, ஊனராயோ, குஷ்ரோகியராயோ, சூம்பின் உறுப்புடையவராயோ, செவிடாராயோ, எந்த விதத்திலும் உபத்திரப்பட்டவராயோ எவரேனும் உண்டா? அவர்களை இங்கே கொண்டு வாருங்கள். நான் அவர்களை சுகப்படுத்துவேன், ஏனெனில் நான் உங்கள் மேல் மனு திருக்கமாயிருக்கிறேன் என உள்ளம் இரக்கத்தால் நிரம்பியிருக்கிறது. மேலும் ஆனபடியால் அவர் இவ்வாறு பேசின பின்பு திரளானோர் அனைவரும் ஒரு மனதாய் தங்கள் வியாதிஸ்தரோடும் தங்கள் உபத்திரப்பட்டவரோடும் வந்தனர். அவர் அவர்கள் தம்மிடத்தில் அழைத்து வரப்பட்ட போது அவர்கள் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தினார். திரளானோர் அனைவரும் போனார்கள் என்ற வார்த்தையில் மகா பலத்தை காணலாம். வெளியேறப்பெற்ற பாக்ஸ்டன் பிறந்த உடனேயே பரலோக பிதா நம்மை ஆசீர்வதிப்பார், விசேஷமான பாடங்களை நமக்கு போதிப்பார் என எங்களுக்கு தெரியும். ஆசாரியத்துவ அநேக ஆசீர்வாதங்களில் முதல் ஆசீர்வாதமாக அவனுடைய தகப்பனும் நானும் எங்களுடைய விரல்களை அவனுடைய மெல்லிய தலைகளின் மேல் வைத்த போது யோவான் 9வது அதிகாரத்திலிருந்து வசனங்கள் என் மனதிற்குள் வந்தன. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும். நிச்சயமாக தேவனின் கிரியைகள் பாக்ஸ்டன் மூலமாக வெளிப்படுத்துகிறது. இதமான சேவை, ஆழமான உணர்ச்சிகளின் முடிவில்லாத மணி நேரங்கள், ஈடுபாட்டின் கண்ணீர்கள், தேவையிலுள்ள நேசமுள்ளவர்களுக்காக விசேஷமாக பாக்ஸனுக்காகவும் அவனுடைய பெற்றோருக்குமான ஜபங்கள், அன்பின் வெளிப்பாடுகள் மூலமாக நாங்கள் பொறுமையை, விசுவாசத்தை, நன்றியுணர்வை கற்றுக்கொண்டிருக்கிறோம். தலைவர் ஜேம்ஸ் ஃபாஸ் சொன்னார், மிக மோசமான மனவளர்ச்சி அல்லது சரீர குறைபாடுகளுடன் பிறந்த அல்லது அடைந்த ஒரு குழந்தைக்காக சஞ்சலப்படாமல் பொறுத்து கொள்கிற அவர்களுடைய பொறுக்கத்தையும் மனவேதனையையும் மேற்கொண்ட அந்த அன்பான பெற்றோருக்காக எனக்கு மிகுந்த பாராட்டுதல்கள் உண்டு. பெற்றோரின் அல்லது குழந்தையின் வாழ்நாள் முழுவதும் இந்த பெற்றோருக்கும் வழக்கமாக ஒவ்வொரு நாளும் நிவாரணம் இல்லாமல் தொடங்குகிறது. அவளுடைய விசேஷித்த குழந்தைக்கு ஆறுதலையும் தேவனுக்கு நிவாரணம் அளிப்பதையும் கொடுப்பதில் அநேக தாய்மாரிகள் கைகளும் இருதயமும் முடிவிடாமல் அநேக ஆண்டுகளாக வலியெடுத்துக் கொண்டிருக்கிறது. மோசியாவில் விவரிக்கப்பட்டிருப்பதைப் போல பாக்ஸ்டன் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய இரட்சகரின் தூய அன்பை நாங்கள் கண்டோம். மேலும் இப்பொழுதும் ஆனபடியால் ஆல்மாவின் மீதும் அவனுடைய சகோதரிகள் மீதும் சுமத்தப்பட்ட சுமைகள் லகுவாக ஆம், அவர்கள் நிர்விசரமாய் தங்களுடைய பாரங்களை சுமக்க கர்த்தர் பலப்படுத்தினார். கர்த்தருடைய சித்தத்திற்கு மகிழ்ச்சியோடும் பொறுமையாயும் இருந்து கீழ்ப்படிந்தார்கள். பாக்ஸ்டனின் ஆரம்ப நாட்களில் ஒரு இரவு நாங்கள் யூட்டாவில் உள்ள சால்ட்லேக் சிட்டியின் அற்புதமான ஆரம்ப குழந்தைகள் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகள் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தோம். மருத்துவர்களாலும் செவிலியர்களாலும்
than I had estimated.
கொடுக்கப்பட்ட பணிப்பான தீர்க்கமான கவனத்தால் வியப்புற்றோம். எப்படி இதற்காக காசு கொடுக்க போகிறோம் என்று எனது மகளிடம் நான் கேட்டேன். பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு மருத்துவர், நான் மிக குறைவாக கணக்கிட்டேன் என்றும், சிறு பாக்சிலின் மருத்துவ செலவு நான் கணக்கிட்டதை விட மிக அதிகமாயிருக்கும் என சொன்னார். இந்த மருத்துவமனையில் கொடுக்கப்படுகிற சிகிச்சையின் அதிகமான செலவுகள் மற்றவர்களின் தாராளமான நேரத்தின் மற்றும் பணத்தின் நன்கொடைகளின் வெகுமகுதிகள் என நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆத்மாக்களின் மதிப்பு தேவனின் பார்வையில் பெரிதாயிருக்கிறது என்பதை நினைவு கூறுங்கள் என்ற பிரசித்தமான ஊழியத்தின் வேத வசனம் எனக்கு நினைவுக்கு வந்தது. அது எனக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்தது. தேவனுக்கு சரீரம் ஆவி இரண்டுமான ஒரு ஆத்மாவின் மதிப்பு என்னவென ஒரு ஆற்றல் மிக்க வழியில் அறிந்து கொண்டிருந்த போது, நமது பரலோக பிதாவும் அவருடைய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் நம் ஒவ்வொருவர் மீதும் கொண்டுள்ள அளவிட முடியாத அன்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருந்த போது நான் அழுதேன். எண்ணிலடங்காத பரலோக மற்றும் பூலோக பணிவிடை தூதர்களால் அவர்கள் சூழ்ந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பாக்ஸனின் குடும்பம் அறிந்து கொண்டார்கள். தேவைப்பட்ட போது சிலர் சத்தமில்லாமல் உள்ளே வந்து சத்தமில்லாமல் வெளியேறினார்கள். மற்றவர்கள் உணவுடன் கதவு அருகில் நின்றார்கள், துணிகளை துவைத்தார்கள், குழந்தைகளை ஏந்திக் கொண்டார்கள், ஊக்கத்தோடு அழைத்தார்கள், குறிப்பாக பாக்ஸனுக்காக ஜெபித்தார்கள். இப்படியாக மற்றொரு பாடம் கற்றுக்கொள்ளப்பட்டது. ஒருவர் மூழ்கடிக்கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிய வந்தால் உதவி செய்வ தேவைப்படுகிறதா என நீங்கள் அவரை கேட்பீர்களா, அல்லது ஆழமான தண்ணீரில் குதித்து அவரை காப்பாற்றுவது நல்லதா? எப்போதுமே கொடுக்கக்கூடிய நான் உதவ வேண்டுமா என எனக்கு சொல்லுங்கள் என்பது உண்மையிலேயே உதவியே இல்லை என்பது கொடுக்கக்கூடிய உதவுக்கு நல்ல அர்த்தமாயிருக்கிறது. உதவி செய்வதன் முக்கியத்துவத்தை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலிருந்து வருகிற உணர்ச்சி பெருக்கத்தின் ஆனந்தத்தையும் கற்றுக்கொள்வதில், நம்மை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வதன் ஆர்வம் நிற்பதன் முக்கியமான மதிப்பை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்கிறோம். ஒடுக்கப்பட்டோரை உயர்த்துவதில் ஒரு மகத்துவமான எடுத்துக்காட்டாயிருக்கிற தலைவர் தாமஸ் மான்சன் சொன்னார், தங்களுடைய சகோதரருக்கு காவலியாக இருக்க முழுமுயற்சி செய்கிற தேவனுக்கு ஆறுதலை அளிக்கிற ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்க தங்களால் முடிந்த அனைத்தையும் கொடுக்க முயற்சிக்கிற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இத்தகைய தனிப்பட்டுள்ளவர்களிடம் ஒரு பிரகாசமான புன்னகையை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அவர்களுடைய காலடிகள் அதிக நிச்சயமானவை. உள்ளடக்கத்தின் திருப்தியின் ஒரு ஒளிவட்டம் அவர்களை சுற்றி இருக்கும், ஏனெனில் ஒரு வளமான ஆசீர்வாதம் அவரிடமே இருப்பதை அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கு உதவுவதில் ஒருவரால் பங்கேற்க முடியாது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். நமது வீரனான பாக்ஸனுக்காக நமது பரலோக பிதாவிற்கு நாம் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். அவன் மூலமாக கர்த்தர் அவருடைய கிரியையை வெளிப்படுத்துகிறார். இந்த மதிப்புள்ள பரிசுத்தமான விசேஷித்த பாடங்களை தொடர்ந்து நமக்கு சகோதர சகோதரிகளே, நமது சுமைகளை பெருத்தன்மையுடன் சுமக்கவும், நம்மை சுற்றி உள்ளவர்களில் துன்பப்படுகிற உயர்த்தப்படவும் ஊக்கப்பிக்கப்படவும் அவசியப்படுகிறவர்களை நாம் தொடர்ந்து ஆறுதல் செய்வோம் என்பதே என்னுடைய நம்பிக்கையும் ஜபமாயிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய பிள்ளைகளுக்கு நாம் சேவையாயிருப்போமாக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஆமென்.
இசைக்குழு கூட்டத்தாரும் இப்பொழுது ரிஜாய்ஸ் த லார்ட் இஸ் தி கிங் என்று சேர்ந்து பாடுவார். பாடலை தொடர்ந்து ஒத்தாசை சங்கம் பொது தலைவராயிருந்த நேற்று விடுவிக்கப்பட்ட சகோதரி ஜூலி பி பெக் பேச்சு கேட்க மகிழ்வோம். சகோதரி பெக்கின் உரையைத் தொடர்ந்து பன்னீர் அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் டால் கிறிஸ்டன்சன் நம்மிடம் பேசுவார். பின்னர் இசைக்குழு Let us all speak kind words in the parley padwar.
இது பிற்கால பரிசவன்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 182வது வருடாந்திர பொது மாநாடு.
grateful for that
wonderful ஆண்டுகளில் ஒத்தாசி சங்கத்தை பற்றி இதன் நோக்கங்கள் தன்மைகள் இதன் வரலாற்றின் பெருமையை பற்றி ஆயர்களுடன் மெல்காசிதிக் ஆசாரத்திய குழுக்களுடன் இதன் பணி பற்றியும் பங்காற்றல் பற்றி பேசுமாறு
உணர்த்தப்பட்டுள்ளேன்.
கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் தொடர்ந்து மூப்பர்களுக்கு பிரதான ஆசிரியர்களுக்கும் அவர்களது நோக்கங்கள் மற்றும் கடமைகள் பற்றி கற்பித்தது போல ஒத்தாசை சங்க சகோதரிகள் பற்றிய தங்கள் தரிசனத்தை அவர்கள் பகிர்ந்திருக்கின்றனர். அவர்களது ஆலோசனையிலிருந்து ஒத்தாசை சங்கத்தின் நோக்கங்கள் விசுவாசத்தையும் தனிப்பட்ட நீதியையும் அதிகரித்தல், குடும்பங்களையும் வீடுகளையும் பலப்படுத்தல், தேவையில் இருப்பதைப் போல தேடி உதவுதல் போன்றவற்றிலும் தெளிகிறது. விசுவாசம், குடும்பம் மற்றும் நிவாரணம் இந்த மூன்று எளிய வார்த்தைகளின் சபையின் சகோதரிகளுக்கு தீர்த்தரிசியின் தரிசனத்தை தெரிவிக்கின்றன.
மருதாசத்தின்
மறுசாபத்தின் ஆரம்பத்தில் நோக்கத்தையும் புரிந்து கொள்கிற பலமிக்க விசுவாசமிக்க நோக்கமுடைய பெண்கள் பற்றிய பார்வையை தீர்க்கதரிசி பகிர்ந்திருக்கின்றனர். தீர்க்கதரிசி ஜோசப் ஒத்தாசை சங்கத்தை நிறுவிய போது ஏழைகளை கவனித்துக் கொள்ளவும் அவர்களது தேவைகளை கொடுக்கவும் இச்சங்கத்தின் பல்வேறு நடவடிக்கைகள் பங்கேற்றவும் இச்சங்கத்துக்கு தலைமை தாங்க அதன் முதல் தலைவருக்கு சொன்னார். இந்த அமைப்பை ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கமாகவும் உலகில் எல்லாவித தீமைகளிலிருந்து விலகி இருப்பதாகவும் அவர் எண்ணினார். பிரிஹாம் யங் சபையின் இரண்டாம் தலைவர் அவரது ஆலோசனைகளுக்கும் பன்னிரு அப்போஸ்தலர்கள் குழுமத்துக்கும் சகோதரிகள் பற்பல தொகுதிகளிலும் பெண்களின் ஒத்தாசை சங்கங்களை அமைக்க அவர்களை வழிநடத்துமாறு அறிவுறுத்தினார். அவர் மேலும் சொன்னார், சிலர் இதை அற்புதமாக எண்ணலாம், ஆனால் அப்படியல்ல. தலைவர் ஜோசப் ஸ்மித் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அல்லது பெண்களால் உருவாக்கப்பட்ட உலக அமைப்புகளுக்கு மாறாக ஒத்தாசை சங்கம் தெய்வீகமாக அமைக்கப்பட்டது, தெய்வீகமாக அதிகாரம் அளிக்கப்பட்டது, தேவனால் நியமிக்கப்பட்டது என்றார். தலைவர் ஜோசப் ஃபீல்டிங் ஸ்மித் சகோதரிகளிடம் அநேக பெரிய காரியங்களை செய்ய வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டுள்ளதாக சொன்னார். நீங்கள் உலகத்தின் மிக பெரிய பெண்கள் அமைப்பின் அங்கத்தினர்கள். பூமியில் தேவராஜ்யத்தின் முக்கிய அங்கமான அமைப்பு நமது பிதாவின் ராஜ்யத்தில் நித்திய ஜீவன் பெற அதன் விசுவாசமிக்க அங்கத்தினர்களுக்கு உதவ வடிவமைக்கப்பட்டு நடத்தப்படுகிறது. விரிந்த செல்வாக்கு. ஒவ்வொரு ஆண்டும் நூறாயிரக்கணக்கான பெண்கள் இந்த விரிந்த கொண்டிருக்கும் சகோதரிகளின் வட்டத்தின் பகுதியாக இருக்கிறார்கள். அதன் பின்னர் ஓர் சகோதரி எங்கு வசித்தாலும் எங்கு பணியாற்றினாலும் அவர் ஒத்தாசை சங்கத்தில் தன் அங்கத்தினர் அனைத்தரையும் தொடர்பையும் வைத்திருக்கிறார். இதன் முக்கியத்துவம் 18 வயது ஆகும் முன்பே ஒத்தாசை சங்கத்தில் சேர தங்க ஆயுதத்தையும் இளம் பெண்கள் செய்ய வேண்டும் என பிரதான தலைமையை தங்கள் விருப்பத்தை தெரிவிக்கின்றனர். ஒத்தாசை சங்கம் ஒரு நிகழ்ச்சி அல்ல, விசுவாசம் குடும்பம் மற்றும் நிவாரணம் குறித்த தங்கள் நோக்கத்தில் கற்பிக்கவும் பலப்படுத்தவும் சகோதரி உணர்த்தவும் தேவனால் நியமிக்கப்பட்ட கர்த்தரின் சபையின் அதிகாரப்பூர்வ அங்கமாகும். ஒத்தாசை சங்கத்தின் செல்வாக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு அல்லது சமூக கூடுதலுக்கு அப்பால் எப்போதும் நீண்டிருக்கிறது. ஒத்தாசை சங்கம் அவரது பூர்வகால சபையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் அவரது அப்போஸ்தலர்களுடன் சேவை செய்த பெண் சீஷர்களின் மாதிரியை பின்பற்றி பிற்கால பரிசுத்துவான் பெண்மணிக்கு வாழ்க்கை நெறியாக வேண்டும். ஆசரித்துவத்தால் போஷிக்கப்பட்ட நடத்தை மாதிரிகளை தங்கள் வாழ்க்கையில் கட்ட ஆண்களுக்கு பொறுப்பு இருப்பதை போல ஒத்தாசை சங்கத்தால் போஷிக்கப்பட்ட நற்பண்புகளை தன் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வது ஒரு பெண்ணுக்கு பொறுப்பாகும் என நாம் கற்பிக்கப்பட்டுள்ளோம். ஒத்தாசை சங்கத்தை தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் அமைத்த போது அவர்கள் ஏழைகளுக்கு நிவாரணம் வழங்கி ஆத்மாக்களை காக்க வேண்டும் என சகோதரிகளை கற்பித்தார். ஆத்மாக்களை ரட்சிக்கவும் தங்கள் பொறுப்பில் விரிவான வகையில் செல்வாக்குடன் அழைப்பு பங்கு பெற அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளனர். ஆசாரியத்துவத்தின் சிலாக்கியங்களும் ஆசீர்வாதங்களும் வாரங்களுக்கு ஒத்தாசை சங்க அமைப்பு அவர்களை ஆயுதப்படுத்தும் என சகோதரிகளுக்கு ஜோசப் ஸ்மித் சொன்ன போது கர்த்தரை ரட்சிக்கும் பணி அவர்களுக்கும் திறக்கப்பட்டது. ஆத்மாக்களை ரட்சிப்பதில் சுவாசத்தை பகிர்ந்து கொள்வது ஊழிய பணியில் பங்கேற்பது அடங்கம். இதில் ஆலயம் மற்றும் குடும்ப வரலாற்றின் பணியும் சேர்ந்துள்ளது. ஆவிக்குரிய விதமாகவும் உலக பிரகாசமும் சுயசார்பும் உடைய சாத்தியமான யாவற்றையும் செய்வது அதில் அடங்கியுள்ளது. ஒத்தாசை சங்கம் வறுமையிலிருந்து நிவாரணமும் சுகவினத்திலிருந்து நிவாரணமும் சந்தேகத்திலிருந்து நிவாரணமும் அறியாமையிலிருந்து நிவாரணமும் ஒரு பெண்ணின் ஆனந்தத்தையும் முன்னேற்றத்தையும் தருகிற எல்லா நிவாரணங்களும் வழங்குகிறது. எவ்வளவு மகத்தான அமைப்பு என மூப்பார் ஜான் விட்சோ கூறினார். தலைவர் பாயட் கே பாக்கர் ஒத்தாசை சங்கத்தை ஒரு பாதுகாக்கும் சுவர் என குறிப்பிட்டார். சகோதரிகளையும் அவர்களது குடும்பங்களையும் பாதுகாக்கும் பொறுப்பு விசாரிப்பு போதகம் மற்றும் பிற சேவைகளால் கவனிப்பதும் ஊழியம் செய்வதன் முக்கியத்துவம் அதிகரிக்கிறது. ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யும் நமது முயற்சிகள் கர்த்தருடன் நமது உடன்படிக்கைகளை நினைவு கூற நமது விருப்பத்தை தெரிவிக்கிறது. தேவையில் இருக்கும் போது பாட அனுபவிப்பவர்களும் ஊழியம் செய்பவர்களாக நமது பரிசுத்த வான்களில் உலக பிரகாரம் மற்றும் அவக்குரிய அநேக சகோதரிகள் கந்தை துணியுடன் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய கந்தை, அவர்கள் கம்பீரமான அங்கிகளுக்கு தகுதியானவர்கள். ஆவிக்குரிய அங்கிகள், வீடுகளுக்கு சென்று கந்தைகளை அங்கைகளாக மாற்றுவது உங்கள் சிலாக்கியம். இந்த கருத்தை தலைவர் ஹெரால்ட் பி இங்கிலி பகிர்ந்து கொண்டார். ஒத்தாசை சங்கம் இந்த வீடுகளுக்கு செல்வதை கர்த்தர் ஏன் அமைத்திருக்கிறார் என்பதை உங்களால் பார்க்க முடியவில்லையா? ஏனெனில் எஜிமானுக்கு அடுத்தபடி ஒரு அருமையான தொடுதலும் அந்நபர்களின் இருதயங்கள் மற்றும் வாழ்க்கையின் முழுமையான பகிர்ந்து கொள்ளுதல் உள்ளவர்கள் சபையில் யாரும் இல்லை. பெண்களால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகளில் பங்கேற்று பின்பற்ற உறவடிகள் தங்கள் அடையாளத்தை தமது ஒத்தாசை சங்க சகோதரிகள் நேரத்தை பார்க்க விரும்பவில்லை என ஒத்தாசை சங்க சகோதரிகளுக்கு அவர்கள் தலைவர்களுக்கும் தலைவர் ஜோசப் ஸ்மித் எச்சரித்தார். புகழத்தக்க யாவற்றிலும், தேவ தன்மையுடைய யாவற்றிலும், உயர்த்தும் யாவற்றிலும், உலகத்தை வழிநடத்த, விசேஷமாக உலக பெண்களை வழிநடத்த அவர் சகோதரிகளை எதிர்பார்த்தார். நமது நோக்கங்கள் மற்றும் கையேட்டில் உள்ள பெண்களுடன் ஒத்துப்போகாத எந்த பராம்பரங்களையும் தலை பழக்கங்களையும் ஒத்தாசை சங்கத்தில் இருக்கும் எடுக்கும் தேவையாய் அவரது ஆலோசனை வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு கூட்டமும், பாடமும், வகுப்பும், நிகழ்ச்சிகளும் ஒத்தாசை சங்க முயற்சியும் அது அமைக்கப்பட நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அவை கர்த்தரின் பணியில் ஒன்றாக பணியாற்றுவதின் இனிமையான முடிவுகள் ஆகும்.
Friendship and unity we desire will be the sweet results of serving together with the Lord in His work.
தீர்க்கதரிசிகளின் தரிசனத்தை நிறைவேற்றுதல் மூலம் சுவேஷத்தின் பரிபூரணத்தை கர்த்தர் மறுசாபிதம் செய்தார். ஒத்தாசை சங்கம் அந்த மறுசாபத்தின் ஒரு முக்கிய அங்கம் என தலைவர் தாமஸ் எம் மான்சனுடன் அவர் ஆலோசனையுடன் சாட்சி அளித்தனர். ஒத்தாசை சங்கத்தின் மகிமையான சுதந்திரம் காக்கப்பட வேண்டும் என்று அவர்களின் விருப்பத்தின் சான்றாக பிரதான தலைமை அன்னமேல் என் ராஜ்யத்தில் குமாரத்திகள் ஒத்தாசை சங்கத்தின் வரலாறும் பணியும் பிரசித்து உலகம் எங்கும் விநியோகித்தது. இப்புத்தகத்தின் பக்கங்களில் உள்ள குடும்பங்களிலும் சபையிலும் பங்காளிகளாக சகோதரிகளும் சகோதரர்களும் பணியாற்றும் மாதிரிகளை, உதாரணங்களையும் நாம் காணலாம். மற்றும் நாம் யார், நாம் எதை நம்புகிறோம், நாம் எதை பாதுகாக்க வேண்டும் என்பது பற்றிய கொள்கைகளை நாம் கற்க முடியும். இந்த முக்கிய புத்தகத்தை படிக்கவும் நமது வாழ்க்கையில் செல்வாக்கு ஏற்படுத்த அதன் காலை வரையற்ற சக்திகளையும் உணர்ச்சியூற்றும் உதாரணங்களையும் அனுமதிக்க வேண்டும் என பிரதான தலைமையில் நாம் ஊக்குவிக்கப்பட்டுள்ளோம். ஒத்தாசை சங்கத்தின் நோக்கங்களுடன் சகோதரிகளின் ஒருங்கிணையும் போது தீர்க்கதரிசிகளின் தரிசனம் நிறைவேறும். தலைவர் கிம்பல் சொன்னார், சியோனில் உள்ள வீடுகளை பலப்படுத்தவும் தேவ ராஜ்யத்தை கட்டவும் இன்னும் முழுமையாக பிரயோகிக்கப்படாத அல்லது சகோதர ஆரிய சத்துவம் ஒத்தாசை சங்கத்தின் தரிசனத்தை நிறைவேற்ற இந்த அமைப்பில் வல்லமை இருக்கிறது. சபைக்கு வருகிற பெரிய வளர்ச்சி கடைசி நாட்களில் உலகத்தின் அநேக நல்ல பெண்மணிகள் சபைக்கு அதிக எண்ணிக்கையில் ஈர்க்கப்படுவதால் தான் என் அவர் தீர்க்க தரிசனம் முறைத்தார். சபையின் பெண்கள் உலகத்தின் பெண்களிலிருந்து மகிழ்ச்சியான விதங்களில் வித்தியாசமாகவும் விசேஷமாகவும் பார்க்கப்படுகிற போது இவ்விதமாக
நடைபெறவிருக்கும்.
ஒத்தாசை சங்கம் பற்றிய தீர்க்கதரிசியின் தரிசனத்துக்காக நான் நன்றியுடலாக இருக்கிறேன். தலைவர் கார்டன் பி இங்கிலி போல நானும் இச்சபையின் ஒத்தாசை சங்கத்தை போன்ற ஒரு அமைப்பும் இல்லை என்பதில் திருப்தி அடைகிறேன். நாம் விசுவாசத்தை அதிகரித்து குடும்பங்களில் பலப்படுத்தி நிவாரணம் அளிக்கும் போது ஒத்தாசை சங்கம் குறித்த தீர்க்க தரிசனை பார்வையோடு நம்மை ஒருங்கிணைப்பது இப்போது நமது பொறுப்பாகும். தலைவர் லோரன்சோ ஸ்னோவின் வார்த்தைகளுடன் முடிக்கிறேன். சங்கத்தின் எதிர்காலம் வாக்குதத்தம் நிறைந்தது. சபை வளரும்போது இதன் பயன்படுபாடு அதற்கேற்ப விரிவடையும். கடந்த காலத்தில் இருந்ததை விட நமக்கு ஏதுவாக மிக திறனுடையதாக இருக்கும். தேவ ராஜ்யத்தை துரிதப்படுத்த உதவும் சகோதரிகளுக்கு அவர் சொன்னார். இப்பிரச்சனை நீங்கள் பகிர்ந்து கொண்டபடியால் கர்த்தர் தன் விசுவாசமிக்க பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பணியின் வெற்றியிலும் மேன்மைப்படுத்துதலும் மகிமையிலும் நீங்கள் அதிக கண்டிப்பாக பங்கை பெறுவீர்கள். இச்சரிசனத்தை பற்றி நானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாட்சி அளிக்கிறேன். ஆமென்.
பிற்கால பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து சபையின் நம்பிக்கைகளில்
அதிகரிக்கிற பொது ஆர்வத்தை ஆண்மை காலமாக நாம் பார்த்திருக்கிறோம். இது நாம் வரவேற்கிற ஒன்று, ஏனெனில் நமது அடிப்படை கடமையே இயேசு கிறிஸ்துவின் கோட்பாடுகள் ஆகிய அவரது சுவேஷத்தை உலகம் முழுவதற்கும் கற்பிப்பதே ஆகும். ஆனால் நமது கோட்பாடு மற்றும் அது எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டது என்பது பற்றி இப்போது சிறிது குழப்பம் நினைவுகிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நான் பேச விரும்பும் தலைப்பு இதுவே. ஆரம்பத்திலிருந்தே கர்த்தரின் நோக்கமும் அவரது தீர்க்கதரிசிகளின் பிரயாசமும் தேவனின் மீட்பின் திட்டத்தை பிரகடனம் செய்வதே ஆகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இரட்சகரின் அப்போஸ்தலர்கள் பொய்யான பாரம்பரியம் மற்றும் தத்துவங்களின் தொடர்ந்து தடைகளுக்கு எதிராக அவரது கோட்பாட்டை பாதுகாக்க பாராக்கீரப்படுத்துடன் போராடினர். பின்வந்த நூற்றாண்டுகள் 19வது நூற்றாண்டுகள் வரை சுவேஷத்தின் ஒளியில் அவ்வப்போது ஒளியூட்டப்பட்டது. உலகில் ஒரு பிரகாசமான மறுஸ்தாபிதத்தின் விடியல் வந்து கிறிஸ்துவின் சுவேஷம் மீண்டும் முழுமையாகவும் நிறைவாகவும் பூமியில் வந்தது. இந்த வெளிப்படுத்தல்களை பூமியில் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்துவின் சபையின் ஒட்டு மொத்த கோட்பாட்டுக்காக கூடியதாக நாம் காண்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மற்றொரு ஏற்பாடாகிய மார்மன் புத்தகத்தில் பதிக்கப்பட்டுள்ள இந்த வார்த்தைகளில் இயேசு தாமே விளக்குகிறார். இது என் உபதேசமாயிருக்கிறது. இது உபதேசம் பிதா எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் பிதாவை குறித்து சாட்சி கொடுக்கிறேன். பிதா எனக்கு குறித்து சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பிதாவையும் குறித்து என்னையும் குறித்து சாட்சி கொடுக்கிறார். பிதா எங்கும் உள்ள மனுஷர்களுக்கு அவர் சாட்சி அளிக்கிறார். ஏனெனில் விசுவாசத்து ஞானஸ்தானம் பெறுகிற எவனும் இரட்சக படுவான் என்று கூறினார். பிதாவினாலும் என்று அதை குறித்து சாட்சி கொடுக்கிறேன். ஏனெனில் விசுவாசிக்கிறவன் என் பிதாவிலும் விசுவாசிக்கிறான். அவனிடத்தில் பிதாவின் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஏனெனில் அவர் அவனை ஆக்கி இனியாலும் பரிசுத்த ஆவிய ஆனவராலும் சந்திப்பார். இதுவே நமது செய்தி. இப்போது சபையின் எல்லாவற்றிலும் அஸ்திவாரமும் நாம் கட்டுகிற கல் மலையுமாகும். பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையில் தேவனின் வெளிப்படுத்திய யாவையும் இப்பொழுது அவர் வெளிப்படுத்துகிற யாவையும் நாங்கள் விசுவாசித்து தேவனுடைய ராஜ்யம் குறித்து பல மகத்தான மற்றும் முக்கிய விஷயங்களை அவர் மேலும் வெளிப்படுத்திடுவார் என்றும் விசுவாசிக்கிறோம். இன்னும் அதிகமானவற்றை அறியவில்லை. நாங்கள் பெற்ற சத்தியமும் கோட்பாடும் தெய்வீக வெளிப்பாடத்திலில் தொடர்ந்து வரும். சில விசுவாச பாரம்பரியங்களில் வேத அறிஞர்கள் மத தலைவர்களுடன் சமமான போதிக்கும் அதிகாரத்தை கேட்கிறார்கள் மற்றும் கோட்பாடு விஷயங்கள் இவர்களுக்கு இடையே அபிப்பிராய போட்டி ஆகிவிடலாம். 1954 தலைவர் ஜே ரூபன் கிளார்க் ஜூனியர் அப்போதைய பிரதான தலைமையின் ஆலோசகர் சபையில் கோட்பாடு எவ்வாறு பிரசித்தப்பட்டது மற்றும் சபையின் தலைவரின் முக்கியத்துவம் பற்றி கலந்துரையாடினார். பிரதான தலைமை மற்றும் பின்னர் 12 அப்போஸ்தலர் குடும்பத்தினர் பற்றி பேசும்போது பொது அதிகாரிகளில் சிலர் விசேஷ அழைப்புகளில் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். அவர்கள் விசேஷித்த வரம் பெற்றிருக்கின்றனர். அவர்கள் தீர்க்கதரிசியாலும் தூர திருஷ்டிக்காரர்களாலும் வெளிப்படுத்தி அவர்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் ஆவிக்குரிய விதமான தீர்க்கதரிசியாகவோ வெளிப்படுத்துபவராகவோ துரி திருஷ்டிக்காரராகவோ தரி படவில்லை. மேலும் தற்போது குறிப்பிடப்பட்ட சபை தலைவர் இத்த வகையில் கூடுதலான ஆவிக்குரிய தீர்ப்பு தலை பெற்றிருக்கிறார். ஏனெனில் அவரது முழு சபையின் தீர்க்கதரிசியும் திருஷ்டிக்காரராயும் வெளிப்படுத்துபவராகவும் ஆவார். இரட்சகர் இவ்வாறு தாம் சத்தியத்தையும் கோட்பாடையும் தீர்க்கதரிசிகளுக்கும் திருஷ்டிக்காரர்களுக்கும் வெளிப்படுத்துபவர்களுக்கும் வெளிப்படுத்துகிறார். அவர் தூதன் மூலமாயும் அல்லது தாமே நேரடியாகவும் செயல்படலாம். அவர் தனது சொந்த குரலிலே அல்லது தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகளிலோ அல்லது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட புரிந்து கொள்ளுதலை தெரிவிக்கிற உணர்ச்சிகள் மூலமோ ஆவிக்கிலிருந்து ஆவிக்கு கொடுப்பது தொடர்பான பரிசுத்த ஆவியின் குரலாக இருக்கும். புதிய ஏற்பாட்டிலிருந்து இரண்டு விளக்கங்களை நான் குறிப்பிடுகிறேன். முதலாவது, சபையின் தலைமைக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படத்தில் அப்போஸ்தலர்களின் புத்தகத்தில் முற்பகுதியில் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் சுவேஷ செய்தியை யூதர்களுக்கு மட்டுமே இயேசுவின் மாதிரியை பின்பற்றி அறிவித்ததை நாம் காண்கிறோம். ஆனால் இப்போது கர்த்தரின் அட்டவணையில் ஒரு மாறுதலுக்கான நேரம் வந்துவிட்டது. யோபாவில் பேதுரு ஒரு சொப்பனம் கண்டான். அது மூன்று முறை திரும்ப கொண்டு போக்கப்பட்டது. நான்கு முனைகளும் கட்டுப்பட்ட பெரிய துப்படியை பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்ட பல்வித மிருகங்களை அவன் கண்டான். அவன் அடித்து பூசி என கண்டளிக்கப்பட்டான். சில மிருகங்கள் எந்த ஜனத்தாயினும் அவருக்கு பயணத்திலிருந்து நீதியும் செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்தவர்கள் கொடுக்கும் போதும் பரிசுத்த ஆவியின் வரும் பிராஜிதிகள் மேலும் பொழிந்திருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்கள் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனையிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி பேதுருவின் இந்த அனுபவம் மற்ற வெளிப்படுத்துதல் கர்த்தர் சபை பழக்க வழக்கங்களை மாற்றி தன் சுவேஷ சிஷியர்களுக்கு மிக முழுமையான கோட்பாடு புரிந்து கொள்ளுதலை பெற்றார். ஆகவே சுவேஷத்தை பிரசங்கத்தில் எல்லா மனுஷர்களுக்கும் சேர்ந்து விரவிக்கப்பட்டது.
Peter, the senior apostle, rose up and declared what the Holy Spirit had confirmed.
இப்படி இருக்க நம்முடைய பிதாகளுக்கும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியே சிஷ்ய கழிந்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவருக்கு அவர்களை ரட்சிக்கப்படுகிறது. எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுபோவோம் என்று நம்பியிருக்கிறோம் என்றார்.
Spoke in support of Peter's declaration.
அதன் பின் பால், பர்னபா மற்றும் பிறரும் பேதுருவின் அறிவிப்புக்கு ஆதரவாக பேசினார்கள். இதே மாதிரிகள் என்று இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபித்தம் செய்யப்பட்ட சபையிலுள் பின்பற்றப்படுகிறது. சபையின் தலைவர் அவருக்கு கிடைத்த வெளிப்படுத்தல் அடி படையில் அறிவிக்கலாம் அல்லது விளக்கம் அளிக்கலாம். கோட்பாடு விளக்கம் பிரதான தலைமை மற்றும் பன்னிரு அப்போஸ்தல குழுமத்தினர் இணைந்து வரலாம். கூட்டு கலந்து உரையாடல்கள் அடிக்கடி பரிசுத்தமாக அறிவிக்கப்பட்ட வேதங்களையும் இயக்கியானும் சபை தலைவர்களின் போதனைகளையும் முந்திய செயல்பாடுகளையும் அறிந்து கொள்வதும் ஆகும். ஆனால் முடிவில் புதிய ஏற்பாடு சபை போலவே நோக்கமானது குழு அங்கத்தினர்களின் ஒத்து கருத்து அல்ல, ஆனால் தேவனின் வெளிப்படுத்துதலே ஆகும். கர்த்தரின் சிந்தனையையும் சித்தையையும் பெற இது நியாயப்படுத்தல் விசுவாசமும் இணைந்து முறையாகும். அதே சமயம் கடந்த காலம் அல்லது தற்கால சபை தலைவரின் ஒவ்வொரு வாசகத்திலும் கோட்பாடு கண்டுபிடிக்க கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது நினைவுக்கிருக்க வேண்டும். ஒரு தலைவரால் ஒரு சமயத்தில் சொல்லப்பட்ட வாசகம் தனிப்பட்ட இருப்பினும் நன்கு சிந்திக்கப்பட்ட அபிப்பிராயம் முழு சபைக்கும் அதிகாரம் பூர்வமானது கட்டுப்படுத்துவதோ ஆகாது என்பது பொதுவாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. இக்கருத்தில் நான் சிறுவனாக இருந்தபோது என் தந்தை கூறிய எளிய கதை வருகிறது. எந்த அதிகாரத்தில் என எனக்கு தெரியாது, ஆனால் கருத்தை இது விளக்குகிறது. அவரது கதைப்படி ஜான்சன் சேனை வந்து உணர்ச்சி பூர்வமான திருமணத்தில் சகோதரர் பிரிகம் ஒரு காலை கூட்டத்தில் ஜனங்களுக்கு அணுகி கொண்டிருக்கிற சேனைக்கு எதிரான உணர்ச்சி பூர்வமான பேச்சில் அவர்களை எதிர்த்து திரும்பி துரத்த வேண்டும் என்று நோக்கத்தை அறிவித்தார். உறுதியான வாக்கியத்தில் நமது கோட்பாட்டில் இரட்சகரின் முக்கிய பங்கமாக தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் உறுதி செய்தார். இயேசு கிறிஸ்து குறித்து அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு ஏறி போனார் என்று அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் சாட்சி நமது மதத்தின் அடிப்படை கொள்கைகள். நமது மார்க்கம் குறித்து பெற எல்லா காரியங்களும் அதன் இணைப்புகள் தான். இயேசு கிறிஸ்து ஜோசப் ஸ்மித் சாட்சி, அவர் ஜீவிக்கிறார், ஏனெனில் அவரை பார்த்தார். தேவனின் வலது பாராசத்தில் மற்றும் அவர் பிதாவின் ஒரே பேரான குமாரன் என சாட்சி சொன்ன குரலை கேட்டார். நமது ஈஸ்டர் கொண்டாட்டங்கள் நெருங்கி வரும்போது நசரேயனாகிய இயேசு தேவனின் குமாரனாக இருக்கிறார். பூர்வகால தீர்க்கதரிசியத்தின் மேசியோவோ மிசையாவே என்ற என் சொந்த சாட்சியை தெரிவிக்கிறேன். அவரே உயிர்த்தெழுந்து உயிர்த்தெழுப்பப்பட்ட கர்த்தர். அவராலே நாம் அனைவரும் உயிர்த்தெழுக்கப்படுவோம். விருப்பமுடைய அனைவரும் அவரது பரலோக ராஜ்யத்தில் மீட்கப்பட்டு மேன்மைப்படுத்தப்படுவர். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அதே இயேசு அதுபோல மீண்டு வந்து பூமியில் ஆரோசாளுவார். இயேசு கிறிஸ்து பற்றிய முந்திய எல்லா சாட்சிகளும் உறுதி செய்து நமது காலத்துக்காக பதில் புதிதாக சொல்லப்பட்ட இதுவே நமது கோட்பாடு. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆமேன்.
இக்காலையில் அவர்கள் அளித்த அருமையான இசைக்காக டாபர்நாக்கின் இசைக்குழுவுக்கும் அவர்களுடைய வழிநடத்தியவர்களுக்கும் ஆர்கன் வாசித்தவர்களுக்கும் நாங்கள் நன்றி உடையவர்களாக இருக்கிறோம். இக்கூட்டத்தில் நமது நிறைய பேச்சாளர் நமது அன்புக்குரிய தீர்க்கதரிசியான தலைவர் தாமஸ் எஸ் மான்சன். அவரது செய்தியை தொடர்ந்து இசைக்குழு காம் Thou fount of every blessing come and a paadalai ikkootathai niraivu seiyum pinner niraivu jebam 70 nin mupar per g mom
ஆல் ஏறெடுக்கப்படும்.
My beloved brothers and sisters,
என் அருமையான சகோதர சகோதரிகளே,
this morning I wish to speak to you of eternal truths.
நான் இந்த காலையில் நித்திய வாழ்க்கை குறித்து பேசுறேன்.
And see us safely home.
நம்ம
everywhere people are in a hurry.
எல்லா இடத்திலும் மக்கள் அவசரத்தில் இருக்கிறார்கள். வார்த்தை கூட்டங்கள் நடக்கவும், பொறுப்புகள் நிறைவேற்றவும், விடுமுறைகள் கலைக்கப்பட அல்லது குடும்பங்கள் சந்திக்கப்பட, விருந்து கண்டங்களோடையும் பரந்து சமுத்திரங்களோடையும் தங்களுடைய விளைவேற்ற பெற்ற மனித பரங்களை அதிக வேகமான விமானங்களும் எடுத்து செல்கின்றன. சுதந்திர வழிகளும் பக்க வழிகளும் வாகன வழிகளும் என எங்கெங்கேயும் சாலை வழிகளும் மில்லியன் கணக்கான வானங்கள் சென்றன. நம்முடைய அன்றாட விவரங்களுக்காக நாம் அவசரமாக செல்கின்ற என்ன முடியாத காரணத்தால் ஒரு முடிவில்லாத ஓட்டமாக தோன்றுவதில்லை. மில்லியன் கணக்கான மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த அவசர வாழ்க்கை தட்டத்தில் தியானத்திற்கு நாம் எப்போதாவது சிறிது நின்றிருக்குமா? காலத்தில் அழியாத சத்தியங்களை பற்றியாவது சிந்தித்திருப்போமா? நித்திய வகைகளை ஓடும் போது அன்றாட வாழ்க்கையில் அதிகமான கேள்விகளை சொல்லப்போனால் மிக அரிதானது. இரவு உணவுக்கு நாம் எதை சாப்பிடுவோம்? நாடு அறைக்கு என்ன வர்ணம் பூசலாம்? கால்பந்து ஆட்டத்திற்கு ஜூனியர் சேர்த்து கொள்ளலாமா? பிரச்சனைகள் ரொம்ப நேரம். எப்போதாவது நேசிப்பவர்கள் புண்படும் போது அல்லது காயம்படும் போது, நல்ல ஆரோக்கியமான வீட்டில் நோய் பிரவேசிக்கும் போது, வாழ்க்கையில் தீபம் ஒளி மங்கி இருள் மயற்ற போது, இந்த கேள்விகள் இவைகளை போன்ற எண்ணிடாத அநேக கேள்விகளுக்கு அவைகள் முக்கியத்துவத்தை இழந்து போகிறது. நமது சிந்தனைகளை குவிக்கப்பட்டு அது உண்மையிலே முக்கியமானது, அது மிகவும் அற்புதமானது என நாம் எளிதாக தீர்மானிக்க முடியும். 2 ஆண்டுகளுக்கு மேல உயிருக்கு அற்புதமான ஒரு வீதியால போராட்டு கொண்டிருந்த ஒரு பெண்ணை சம்பவத்தில் நான் சந்தித்தேன். அவருடைய வீட்டை பரிபூர்ணமாக சுத்தம் படுத்துவதிலும், அழுகிய பொருட்களால் அதை நிரப்புவதிலும் அவளுடைய வியாதி முன் அவளுடைய நாட்கள் நிறைந்திருந்தன என அவள் குறிப்பிட்டாள். அவளுடைய சிகை அலங்காரம் செய்வதிலும் வாரத்தில் 2 முறை அவள் சந்தித்ததாகவும், ஆடைகள் வாங்குவதற்காக பணத்தையும் நேரத்தையும் அவள் செலவிப்பாள். சிறிய அல்லது கவனம் குறைவான கைகளால் அவளுடைய விலையேற்ற பெற்ற கருதி பொருட்கள் விழுந்தவிடம் அல்லது கொட்டு போய்விடாமல் அவள் எப்பொழுதுமே கவனமாக இருந்தாள். பின்னர் அவளுடைய மனித வாழ்க்கை ஆபத்தில் இருக்கிறது என்று, இங்கே அவளுக்கு குறைந்த நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அதிர்ச்சியுடன் செய்திகளை அவள் கேட்டாள். மருத்துவர்களின் கண்டுபிடிப்பை பற்றி அவள் கேட்டவுடனே, மீதியான நேரம் எவ்வளவுதாய் இருந்தாலும் அவளுக்கு மிகவும் விலை உயர்ந்த இவைகளை பிற்பளித்தாள். அதை தனது குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் அவளுடைய வாழ்க்கையின் மகிமையை சூசியத்துடனும் கழிக்க வேண்டும் என உடனே அவளுக்கு தெரியும் என அவள் சொன்னாள். இம்மாதிரியான ஒரு சூழல் எப்பொழுதும் வரவிட்டாலும் கூட, ஒன்றே அல்லது மற்றொரு சமயத்தில் அத்தகைய தெளிவான கண நேரங்கள் நாம் அனைவருக்கும் வருகிறது. நமது வாழ்க்கையில் எது உண்மையிலோ முக்கியம் என்று, என எப்படி வாழ வேண்டும் என்று நாம் தெரிந்து வைக்க பார்க்கிறோம். பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துறவு அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணுமிட்டு திடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடரும் கண்ணிடமும் திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷங்கள் எங்கிருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஆழமான நினைவுகள் அல்லது மிகப்பெரிய தேவைகள் நமது நேரங்களில் வாழ்க்கையில் மகத்தான கேள்விக்கு ஒரு தெய்வீக பதிலை தேட மனிதன் ஆத்மா வானத்தை நோக்கி ஏற்படுகிறது. நாம் எங்கிருந்து வந்தோம்? நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த வாழ்க்கையில் விட்ட பின்பு நாம் எங்க போவோம்? பர புத்தகங்களிலோ அல்லது இனிய தளத்திலோ பார்ப்பதில்லை. இந்த கேள்விக்கான பதில்கள் கண்டுபிடிக்கப்படுவதில்லை. இந்த கேள்விகள் ஆணியத்திற்கு அப்பால் கடந்து செல்லுகின்றன. அவை நித்தியத்தை தழுவுகின்றன. நாம் எங்கிருந்து வந்தோம்? ஒவ்வொரு மனிதனும் இந்த விசாரிப்பை தவிர்க்க முடியாமல் சிந்திக்கிறான், இல்லையென்றால் பேசப்படுகிறது. மார்ஸ் மேடின் மேல் அத்தோன் பட்டத்தாருக்கு அப்போஸ்தலர் பவுல் கூறினார், நாம் தேவனின் சந்தியராயிருக்கிறோம். நமது சரீரம் மாமசைகளிலும் நமது ஆணித்திய பெற்றோரின் சந்தியதாயிருக்கிறது என்றும் நாம் அறிந்திருப்பதால் பவுலின் உரையின் அர்த்தத்தை நாம் அறிய வேண்டும். ஆவியும் சரீரம் மனுஷன் ஆத்மா என கர்த்தர் அறிவித்தார். இப்படியாக ஆவிய தேவனின் சந்தித்து ஆவியின் பிதா என எபிரேயன் ஆசிரியன் அவரை குறிப்பிடுகிறான். சகல மனுஷருடைய ஆவிகளும் அவருடைய புத்தாரமும் புத்தாரிகளுமாக ஜென்மித்தார்கள். இதை பற்றி நமது ஆழ்ந்த சிந்தனைக்கு உணர்த்தப்பட்ட புலவர்கள் உள்ளத்தை தொடரும் செய்திகளை எழுதி மிக மேம்பாட்டுள்ள சிந்தனைகளை குறித்து வைத்திருக்கிறேன் என்பதை நாம் கவனிக்கிறோம். வில்லியம் வேர்ட்ஸ்வெல்த் சத்தியத்தை எழுதினார், நமது பிறப்பு ஒரு துக்கமும் மறுதியாயிருக்கிறது. நமது வாழ்க்கை நட்சத்திரமான ஆத்மா நம்முடன் எழுகிறது, எங்கேயோ மறுகிறது, தூரத்திலிருந்து வருகிறது, முழு நினைவில் அல்ல, முழுமையான நிர்வாணத்தினும் இல்ல, போய்கொண்டிருக்க மகிமான மேகங்கள் நாம் வருகிறோம். நமது வீடாருகிற தேவனிடமிருந்து நமது குழந்தைகளையும் நம்மை பற்றி பரலோகமாயிருக்கிறது. போதிக்க உணர்த்து வழிகாட்டுதலை வழி நடத்தலை கொடுக்க எடுத்துக்காட்டாயிருக்கிற பெற்றோர்கள் தங்களுடைய பொறுப்புகளை தியானிக்கிறார்கள். பெற்றோர்கள் தியானித்துக் கொண்டிருக்கும் போது பிள்ளைகள், குறிப்பாக வாலிபர்கள் உண்டுருவும் கேள்விகளை கேட்கிறார்கள். ஏன் நாம் இங்கு இருக்கிறோம்? வழக்கமாக ஆத்மாவுக்காக அது அமைதியாக பேசப்பட்டு, நான் ஏன் இருக்கிறேன் என் வாக்கியமாக வருகிறது. நமது ஞானமுள்ள சீஸ்டருக்காக ஒரு பூமியை உருவாக்கி நமக்காக தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிற அனைத்திற்கும் நாம் பெரும்படியாக தேவனின் நன்மையை நிரப்பிருக்க ஒரு வாய்ப்பின் ஒரு காலத்தை நாம் அனுபவிக்கும்படியாகவும், நமது முந்தைய இதை இருதை பற்றி மறுதியான ஒரு திரையுடன் நம்மை இங்கே வைத்திருப்பதற்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம்.
For all that God has prepared for us to receive. Clearly, one primary purpose of life is to obtain a body that is
suitable for the earth's foundation. We've also been given the agency. சுயதினத்தின் வரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரம் வழிகளில் நாம் தேர்ந்தெடுக்க நமக்கு சாக்கியம் உண்டு. கடினமான வேலை வாங்குவோரின் அனுபவத்திலிருந்து இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம். நமக்கு தீமையும் இடையில் நாம் பகுதிக்கிறோம். கசப்பையும் இனப்பையும் நாம் பிரித்திருக்கிற நேரம் நம்முடைய செயல்களோடு விளைவுகளையும் இணைக்கப்பட்டிருக்கிறது என நாம் கண்டுபிடிக்கிறோம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாஸ்தங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்காக ஒரு வாஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருப்பீர்கள். நகர்ந்து கொண்டிருக்கிற மகிமையான மேகங்களை ஆணித்தியத்திற்குள் நாம் வந்த போதிலும் வாழ்க்கை இரக்கமில்லாமல் முன்னேறி செல்கிறது. வாலிபம் பிள்ளைகள் பருவத்தை தொடர்ந்து மிக நுண்மையாக முதிர்ச்சி வருகிறது. வாழ்க்கையில் பாதையின் வழியாக நாம் வழியை நாம் அமைக்கும் போது பரலோக வீட்டை அறிவதன் அவசியத்திற்கான உதவிக்காக அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். நமது பிதாவாகிய தேவனும் நமது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் பரிபூர்ணத்திற்கான வழியை அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் பரிபூர்ணமாக இருப்பதை போல் பூர்ணமாக மாற நித்திய வகைகளை பின்பற்ற நமக்கு அவர்கள் கலங்கரை ஆக்கியிருக்கிறார்கள். வாழ்க்கையை ஒரு ஓட்டத்திற்கு அப்போஸ்தலராக பவுல் ஒப்பிட்டிருக்கிறான். எப்ரோயருக்கு அவர் வலியுறுத்தினான், நம்மை சுற்றி நெருங்கிற பாவத்தை தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பெருமையோடு ஓட கடுவோம். நமது ஆர்வத்தில் பிரசாங்கின் மதி நுட்பமான ஆலோசனைகளை நாம் கவனிக்க மறக்கப் போகிறோம். ஓடுகிற வேகம் உள்ளவர்களின் வேகம் யுத்தவதற்கு சவாரி உணர்வுக்கு சவாரியும் போதாது. உண்மையிலே முடிவு பிரியாந்தம் நினைத்திருக்கும் பவனுக்கே பரிசு சொந்தமானது. வாழ்க்கையில் ஓட்டத்தை நாம் நினைத்து பார்க்கும் போது பிள்ளைகள் பருவத்திலிருந்து மற்றொரு ஓட்டத்தை நான் நினைக்கிறேன். என்னுடைய நண்பர்களும் நானும் சிறிய கத்திகளால் கையில் எடுத்துக்கொண்டு வில்லோ மரத்தின் மருத்துவான கட்டையில் சிறிய மும்பை படுகைகளை செய்வோம். முக்கோண வடிவத்தில் உள்ள படுகைகளை ஒரு இடத்தில் வைத்து யூட்டாவின் புரோவோ நதியின் சுழல் ரோடு தண்ணீர் ஒவ்வொருவருக்கும் தங்களில் படுகையை விடுவோம். ஆற்றில் கரையோரமாக தாங்கள் ஓடி சில சமயங்களில் படுகைகள் மிக வேகமாக ஓடுகிற தண்ணீரில் தவழ்ந்து போய் கொண்டிருப்பதையும் பிற சமயங்கள் ஆழமான பகுதியில் வேகமாக போய்க் கொண்டிருப்பதையும் நாங்கள் கவனிப்போம். ஒரு குறிப்பிட்ட ஓட்டத்தின் பின்பு மற்ற எல்லா படுகைகளும் முந்திக்கொண்டு ஒரு படகு ஏற்படுத்தப்பட்ட முடிவு கோட்டை நோக்கி போவதை நாங்கள் கவனித்தோம். திடீரென ஒரு சுழல் அதை சுழற்றிக்குள் இழுத்துக்கொண்டு அந்த படகு கரையோரமாக தங்கி நின்றது. சுழற்றி நின்று வந்து தண்ணீர் அதன் பாதைக்கு வர முடியாமல் போனது. கடைசியில் அதை சுற்றியிருந்த அலத்திற்கு பாதையில் பச்சை பாசைகளில் சிக்கிக்கொண்டு கரையில் ஒதுங்கி நின்றது. ஆசையமால இருக்கிற பிள்ளை பருவத்தின் மும்மை படுகைகளை அடிக்கட்டைகளோடோ திசை காட்டும் கருவிகளோ சக்தி கொடுக்க எதுவும் இல்லை. தவிர்க்க முடியாமல் அவைகளின் இலக்கு நதியின் கீழ் நோக்கியும் குறைந்து தடங்கலமாயிருந்தது. மும்பை படுகைகளை போலவும் நமது பயணங்கள் வழிநடத்த தெய்வீக எண்ணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. வாழ்க்கையின் நகர்ந்து கொண்டிருக்கும் சுழற்சிகளிடம் மிக நாம் ஆணித்தியற்குள் பிரவேசிக்கவில்லை. ஆனால் சிந்திக்க காரணம் அறியும் அடைவதற்கான சக்தியுடன் பிரவேசிக்கிறோம். நமது பாதுகாப்பான திரும்பயணத்தை நிச்சயப்படுத்த அவரிடமிருந்து வழிகாட்டுதலை நாம் பெற்றிருக்க வழிகள் கொடுக்கப்படாமல் நமது நித்திய பயணத்தை நமது பரலோக பிதா நம்மை விடவில்லை. நான் ஜெபத்தை பற்றி பேசுகிறேன். அமர்ந்த மெல்லிய சத்தத்துடன் பேசுவதை பற்றி நான் பேசுகிறேன். முடிவு கோட்டை வெற்றிகரமாக தாண்ட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையும் தீர்க்கதரிசிகளின் வார்த்தையும் அடங்கியிருக்கிற பரிசுத்த வேதங்களில் நான் விட்டுவிடவில்லை. நமது ஆநித்திய ஊழியத்தின் சில காலத்தில் தள்ளாடம் நடை, வலுவில்லாத புன்னகை, நோயின் வேதனையும், கொடையின் மங்குதலும், வசனத்தின் வருகையும், மழைக்காலத்தின் குளிரும், மரணம் என நாம் அழைக்கிற அன்பும் கூட தோன்றமளிக்கிறது. பழங்காலத்து யோபுவால் சிறப்பாக கொடுக்கப்பட்ட கேள்வியை சிந்திக்கிற ஒவ்வொரு நபரும் தனக்குள் கேட்டுக்கொள்ளவான், மனுஷன் செத்தப்பின் பிழைப்பானோ? நமது சிந்தனையிலிருந்து இந்த கேள்வியை வெளியேற்ற நாம் முயற்சி செய்யும் போது அது எப்போதுமே திரும்ப வருகிறது. மனக்குலமும் முழுவதிலும் மரணம் வருகிறது. தள்ளாடு காலங்களோடு அவர்களோடு நடக்கும் போது வயதானவர்களுக்கும் அது வருகிறது. வாழ்க்கை பயணத்தில் மையத்தை அடைந்தவர்களுக்கும் அது வருகிறது. அடிக்கடி சிறு பிள்ளைகளும் சிரிப்பை அது அடைகிறது. அவரது புத்தகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேவன் கிறிஸ்து ஜெபம் மற்றும் குறிப்பாக ஆணித்திய போன்ற கிறிஸ்துவ நம்பிக்கைகளை ராபர்ட் தாங்கினார். நமது ஜீவத்தின் முடிவு மரணமே என்று மாறாக அதை யாராலும் நிரூபிக்க முடியாது என அவர் துணிவோடு உறுதி செய்தார். பின்னர் ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்தது. நாதகத்தின் அவரது சுவர் திடீரென தூசியாக இழந்து போனது. அவர் தனியாக பாதுகாக்கப்பட்டு நின்றார். அவர் கேலி செய்த கைவிட்ட விசுவாசத்தின் பாதையை கூற ஆரம்பித்ததை மெதுவாக அவர் உணர்ந்தார். அவருடைய பார்வையின் இந்த மகத்துவான மாற்றத்திற்கு காரணம் என்ன?
அவருடைய மனைவி மறைத்து போனால் அவருடைய மறைக்கூடிய அனைத்தையும் விழுந்து கிடந்த அறைக்கு அவர் உடைந்து உள்ளத்தோடு சென்றார். அவர் மிகவும் நேசித்த அந்த முகத்தை மீண்டும் அவர் பார்த்தார். வெளியே வந்து அவருடைய ஒரு நண்பரிடம் அவர் சொன்னார், இது அவளே இருந்தும் இது அவள் இல்லை, எல்லாமே மாறி போனது. முன்பு இருந்த ஒன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது, முன்பு இருந்ததே போல் அவள் இல்லை. அது ஆத்மாவை இல்லை என்றாலும் அது போக முடியுமா? பின்னர் அவள் எழுதினாள், மரணம் என்பது சில மக்கள் கற்பனை செய்வதை போன்றதால் இது மற்றொரு அறைக்கு போவதை போன்றது. அந்த மாற்று அறையில் நேசமுள்ள பெண்களையும் ஆண்களையும் நான் நேசித்து எழுந்து போன அன்பான பிள்ளைகளையும் நான் காண்போம். என்னுடைய சகோதர சகோதரிகளே, மரணம் முடியவில்லை நான் அறிவோம். காலங்கள் முழுவதிலும் இந்த சத்தியம் ஜீவிக்கிற தீர்க்கதரிசிகளால் போதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் முடிய பரிசுத்த வேதங்களிலும் இது காணப்படுகிறது. மரகன் புத்தகத்தில் குறிப்பிட்ட ஆறுதலின் வார்த்தைகளை நாம் படிக்கிறோம். இதோ மனிதருக்கு உயிர்த்தெழுதலுக்கும் இடையே ஆத்மாவின் நிலை என்ன என்பதையும் குறித்து இதோ ஒரு தூதனால் எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சகல மனுஷனுடைய ஆவிகளும் இந்த சாவுக்கேதுவான சரீரத்திலிருந்து வெளியே போனவுடன் அது நல்லவர்களோ தீவர்களோ சகல மனுஷனுடைய ஆவிகளுக்கு அவர்களுக்கு ஜீவன் தந்த தேவனுடைய இல்லத்திற்கு எழுத்தப்படும்.
That the spirits of those who are righteous are received into a state of happiness.
மேலும் சம்பிக்க போவதுமில்ல, நீதிமான்கள் ஆவிகள் பரதேசம் என்று இலைபரம் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிற மகிழ்ச்சி ஸ்தானத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அங்கே அவர்கள் சகல தேவைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் இலைபாருவார்கள். ரட்சிகர் சிலர் அழைப்பட்டு அவருடைய சரீரம் கல்லறையில் 3 நாட்கள் வைக்கப்பட்ட பின்பு ஆவி மீண்டும் பிரவேசித்து கல் பேய்க்கப்பட்டு உயிர்த்தெழுந்த மீட்பர் ஒரு சாவாத மாமிச சரீரத்துடன் எலும்புகளுடன் தரித்திரவாக நடந்து சென்றார். மரியாளும் மற்றவர்களும் கல்லறை அடைந்த போது பிரகாசமான அங்கித்த தரித்த இருவரை பார்த்து, அவர்கள் உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரால் தேடுகிறது என்ன? அவர் இங்கில்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என அவர்கள் சொன்ன போது, மனசின் செத்தப்பின் பிழைப்பானா என்று யோக்கோபின் கேள்விக்கு பதில் வருகிறது.
செலஸ்டியல்
மகிமையை நாம் நாடுகிறோம். தேவனுடைய சமூகத்தில் வாழ்வே நாம் விரும்புகிறோம். நித்திய குடும்பத்திலே நாம் அங்கத்தினராக வேண்டும். வாழ்நாள் முழுவதும் பிரசாதத்திலும் நாடுவதிலும் மனம் திரும்புவதிலும் இறுதியாக சந்தித்தாலும் அத்தகைய ஆசீர்வாதங்கள் பிடிக்கிறது.
Where did we come from?
நாம் எங்கிருந்து வந்தோம்? நாம் ஏன் இங்கிருக்கிறோம்? இந்த வாழ்க்கைக்கு பின் நாம் எங்க போவோம்? இனிய இந்த பிரசவ கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு இருக்க அவசியமில்லை. நான் பேசிய காரியங்கள் மெய்யானவை என்னுடன் ஆத்மாவின் ஆழங்களில் இருந்து முழு தாழ்மையுடன் நான் சாட்சி அளிக்கிறேன். அவரது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு நமது பரலோக பிதா கூறுகிறார், காணாமல் போன பிள்ளைகளுக்காகவும் மந்த புத்தியுள்ள குமாரத்தியவர்கள் உள்ளவர்களுக்காகவும் வழி தவறி போன வாலிபர்களுக்காகவும் கடமை தவறி போன் பெற்றோர்களுக்காகவும் அவர் அக்கறை உள்ளவர்களாயிருக்கிறார். இவர்களுடன் அனைவருடனும் இரக்கமுள்ளவராக போதிக்க பேசுகிறார், திரும்ப வா, வீட்டிற்கு வா, என்னிடத்தில் வா. இன்னும் ஒரு வாரத்தில் நாம் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுவோம். ரட்சகரின் வாழ்க்கைக்கு, அவரது மரணத்துக்கு, அவரது உயிர்த்தெழுதலுக்கு நமது சிந்தனைகளை திரும்பும். அவர் ஜீவிக்கிறார் என்றும் நமது வெற்றிகரமான திரும்புதலுக்கு அவர் கர்த்தர் இருக்கிறார் என்றும் அவருடைய விசேஷ சாட்சியாக நான் உங்களுக்கு சாட்சி அளிக்கிறேன். அத்தகைய ஒரு திரும்புதல் நாம் முடியதா இருக்க அவருடைய பரிசுத்த நாமத்தில் நமது ரட்சிக்கிறோம் மீட்பெறமான இயேசு
கிறிஸ்துவின்.
Our Heavenly Father,
எங்களுடைய பரமபிதாவே,
we are so grateful
நாங்கள்
to approach thee in prayer.
ஜபத்துடன் உங்கள் முன் வரும் இந்த சிலாக்கியத்திற்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த கூட்டம் உம்முடைய தீர்க்கதரிசியான தலைவர் தாமஸ் மான்சன் இன் தலைமையில் நடத்தப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலர்களுக்காகவும் தீர்க்கதரிசிகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம்.
Endowed with special powers to be witnesses of thee,
அவர்கள் உங்களுடைய மிக சக்தியான சாட்சிகளாக இருக்கவும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காகவும் இசைக்காகவும் எங்களுடைய இருதயங்களில் நாங்கள் கேட்ட பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தைகளையும் உணர்ச்சிகளையும் நாங்கள் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கைகளில் எங்களுக்கு நாங்கள் உம்முடைய
with the keel of testimony
பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுமே.
Eternal perspective of everything that pertains to this earth life, and we pray humbly
இதை அனைத்தையும்
in our own circumstances
நாங்கள்
may stand as witnesses
நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உமக்காகவும் உம்முடைய சுவிசேஷத்திற்காகவும் சாட்சியாகவும் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவியாயிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உலகத்திற்கு ஒரு ஒளியாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுமே. இந்த ஜெபத்தை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம். ஆமேன்.
This has been a broadcast of the
பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 182வது வருடாந்திர பொது மாநாட்டின் முதல் கூட்டமாகும். சபையின் பொது அதிகாரிகள் மற்றும் சபையின் பொது அலுவலர்களிலிருந்து சொற்பொழிவாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மார்மன் ஆசாரிப்பு கூடார பாடற்குழுவால் இசை வழங்கப்பட்டது. இந்த ஒளிபரப்பு பானவில் விநியோகத்தால் ஒரு பொது சேவையாக வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் எந்த ஒரு மறு தயாரிப்பு, மறுபதிப்பு, ஒலிப்பதிவு, எழுத்து வடிவமாக்குதல் மற்றும் பிற பயன்பாடுகள் எழுத்து மூலமான ஒப்புதல் இன்றி தடை செய்யப்பட்டுள்ளது.